ஆரியவே சீதாகிய வரதாரி ஜன்மாதம் புனை நமக்கே மாமலர் மன்னிய மங்கை பகிண்டுரை மார்பினந்தாள் பூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடிக்கே வாழ்வயுகக்கும் இராமானுஷமுனி வண்ம போற்றும் சேருமஜன் செங்கல் தோப்பு வில்லவாதமென் சென்னிஜதே மாமலர் மன்னிய மங்கை மகிண்டுரை மார்பினந்தாள் பூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடிக்கே வாழ்வயுகக்கும் இராமானுஷமுனி வண்ம போற்றும் சேருமஜன் எங்கள் தோப்பு பிள்ளபாதமென் சென்னியதே சென்னி வணங்க சிறுபனிசோர என் கண்ணினைகள் வெண்ணரகங்களும் வீய வியன்கதி இன்பமேவ உன்னு புகழுடை தோப்பு துறந்தரன் தூள் மலர்த்தாள் மன்னிர நாள்களுமாகுங்கொல் மாநிலத்தீர் நமக்கே மாநிலத்தோதிய மாமரை மன்னிய நற்கலைகள் மாணவை செய்யும் அரும்பொருளத்தனையே அருளும் ஊனரி காட்டுமி ராமானுஷமுனி தோத்திரம் செய் ஊனமில் தோப்புனையன் போர் புகடன்றி உய்வில்லையே உய்யும் வகையில்லை உத்தரவேதியுள் வந்துரித்த செய்யவள் மேவிய ஈரருளாளரை சித்த செய்யும் மெய்யவனந்தை ராமானுஷன் அருள் மேவி வாழுமையன் இலங்கு தோப்பு பிள்ளையாய்ந்த பொருளன்றியே அன்றி புலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீள் புகழ் வேங்கடமாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் துருவேங்கடநாதனெந்தும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகரெங்கள் தோப்புள் மூலமர கைத்தவனென்றுரைத்தேன் கண்டிலேன் கடுவினஜே வினை காடுமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் எனச்சினமே விண்போல் சிதைக்கும் வகை இங்கனிது கண்டீர் திரு திரு ராமானுஷமுனிசேரும் அடைக்கல பத்து பத்தி முதலாம் அவற்றில் பதியனக்கு கூடாமல் என் திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரியருளாளர்க்கு அடைக்கலம் நகான் புகுந்தேனே பத்தி முதலாம் அவற்றில் பதியனக்கு கூடாமல் எந்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் புத்தி தரும் நகரேடில் முக்கிரமாம் கச்சிதன்னில் அத்திகிரியருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே கடைமுடியன் சதுர்முகனென்று இவர் முதலாம் தரமெல்லாம் அடைய வினைப்பயனாகி அழிந்து விடும் படிகண்டு கடிமலரால் பிரியாத கச்சி நகரத்திகிரி இடமுடையவருளாளர் இணையடிகள் அடைந்தேனே தந்திரங்கள் வேறின்றி தமது வழி அழியாது மந்திரங்கள் தம்மாலும் மற்றும் உள்ள உரையாலும் அந்தரங்கண்டடி பணிவார் எல்லார்க்கும் அருள் பொழியும் சிந்துரவெப் பிரஜவனார் சீலமல்லதறிஜேனே காகமிரா கதன் மன்னர் காதலி கத்திர பந்து நாகமரணயன் முதலா நாகநகரார் தமக்கும் போகமுயர் வீடு பெற பொன்னருள் செய்த மகண்டு நாகமர நாஜகனார் நல்லடி போதடைந்தேனே உகக்கும் அவை உகந்து உகவாவனைத்து மொழிந்து உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து வியன்காவலன வரித்து தகத்தில் ஒரு புகழில்லா தவமறினேன் மதிக்கட்சி நகர்கருணைநாதனை நல்லடைக்கலமாயடைந்தேனே அழகுடையாரடைந்தார்க்கும் அதனுடையே கொண்டவர்க்கும் வடபுரை தந்தவனருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் களவொழிவாரமரென்ன இசைந்தவர்க்கும் காவலராம் உளவமுடியருள் வரதர் துவைக்கிலன வைத்தேனே உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து நமதனை துமவர் தமக்கும் படங்கியும் தாம் மிக விளங்கும் நமவுடையவருளாடர் அடிஜினையடைந்தேனே எண்மை குறையாமைக்கும் இறைகைக்கும் தீவினையால் உண்மை மரபாமைக்கும் உளமதியிலுகைக்கும் தன்மகடியாமைக்கும் தரிக்கைக்கும் தணிகைக்கும் வன்மையுடையருளாளர் வாசகங்கள் மறவேனே குருதி நினைவிபயறியும் துணிவுடையார் பூமொழிகள் பரிதிமதியாகிரியர் பாசுரம் சேர்ந்தரு கணங்கள் கருதியொரு தெளிவாளால் கலக்கமறு தத்திகிரி பரிதிமதி நயனமுடை பரமனடி பணிந்தேனே திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலாமயுமுறவும் அளப்பரியவடியரகும் கருமமழிப்பளிப்பமைக்கும் கலக்கமிலாவகனின்ப அருள் வரதர் நில இலக்கில் அம்பென நான் அவிழ்ந்தேனே திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலாமயுமுறவும் அளப்பரியவடியரதும் கருமமழிப்பளிப்பமைப்பும் கலக்கமிலாவகனின்ற அருள் வரதர் நில இலக்கில் அம்பென நான் அமிழ்ந்தேனே ஆறு பயன் பேரில்லா அடியவர்கள் அனைவர்க்கும் ஆறு மதன் பயனும் இவை ஒரு காலம் பல காலம் ஆறு பயனவே கண்டு அருளாளரடையின மேல் கூறியன உரைகள் இவபத்தும் கோதிலவே ஆறு பயன் பேரில்லா அடியவர்கள் அனைவர்க்கும் ஆறு மதன் பயனும் இவை ஒரு காலும் பல காலும் ஆறு பயனவே கண்டு அருளாளரடியின மேல் கூறியன உரைகள் இவபத்தும் கோதிலவே அதிகார சங்கிரகம் பொய்கை முனிபூதத்தார் பேயாழ்வார் தன் பொருநல் வரும் குருகேசன் விட்டுஜித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடி பொடி மழிகை வந்த ஜோதி வையமெல்லாம் மரவிளங்க
வாழ்வேறேன்.
ஹலோ
அடியன், அடியன் பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணியாச்சு.
அடியன் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம தரதீரோ பிரங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி குருநாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குரு பதயோர் அர்ப்பித ஸ்வாத்மபானம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமந்தம் ஸ்ரீமந்தேதாந்தராமானுஜமுனிமபரம்சம்சயேதேசிகேந்திரம் அஸ்மம் குரு பரமகுரோன்யதிவரபூர்ணோதயாமனும் ராஹம் பத்மாக்ஷநாதஜடஜிதேனேஸ்வரமாரமாவதீம் சுபஜே. சந்து மே தேவதாத்யாதரங்காச்சராட்டாட்சாஸ்ரோத்ரேஷு பும்சா மூர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்சிதகாமதேனும். நாம் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடைய திவ்ய வைபவத்தை சென்ற வாரம் கொஞ்சம் அனுபவித்தோம். பிரத்யக்ஷமாக நாம் சேவித்த ஆச்சாரியர் பெருமாள் தொடக்கமான ஆச்சாரிய பரம்பரையிலே மற்ற ஆச்சாரியர்களுடைய திவ்ய வைபவத்தை எல்லாம் பிரமாண ரூபமாக பார்த்து வந்தோம். பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்தது எழுதி வைத்தது என்று ஆச்சாரியரை பிரத்யக்ஷமாக சேவித்து பூர்வாச்சாரியர்களுடைய அந்த ஒரு வடிவம் என்னவாயிருந்தது என்பதை ஒரு க்ஷணத்துக்கு க்ஷணம் அனுபவிக்கலாம் போலே அவளுடைய ஸ்ரீசூக்திகளையெல்லாம் நாமும் செவியார கேட்கலாம் போலே அவள் நமக்கு ஆச்சாரியராயிருந்து செய்து வைத்த உபகாரத்தை எல்லாம் நாம் நேரடியாக பெற்றுக்கொண்டார் போன்றதான ஒரு சத்தியமான அனுபவத்தை நம் ஆச்சாரியரிடத்திலே ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனிடத்திலே பெற்றுக்கொண்ட ரொம்ப உத்தமமான மகனீயர்கள் நல்ல மகாத்மாக்கள் நல்ல சச்சிஷ்யர்கள் அந்த பாக்கியமுடையவர்கள் என்று நம்மிடையே அநேகம் பேர் ஆயிரம் ஆயிரம் பேர்கள் நம்மிடத்திலே இருக்கிறார்கள். இப்படியாக ஒரு பெருமாள் தொடக்கமான ஆச்சாரிய பரம்பரையிலே அந்த ஆச்சாரிய பரம்பரையினுடையதான பலமாக அந்த ஆச்சாரிய பரம்பரைக்கு பலமாகவும் கூட பலமாகவும் இருந்தார் பலமாகவும் இருந்தார் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன். சிறுபயனில் படியாத தகவோர் எம்மை சேர்க்க அடைக்கலம் கொண்ட திருமால் தானே மறுபிறவி அழித்து அழியா வானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதென் கொல் என்று தன்னுடைய திருவுள்ளத்தை குறித்து ஸ்ரீமத் தேசிகன் ஸ்ரீ தேசிகன் சாதிக்கிறார். சிறு பையனில் படியாத தகவோர் எம்மை சேர்க்க அடைக்கலம் கொண்ட திருமால் தானே மறுபிறவி அழித்து அழியா வானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதென் கொல் மனமே நீ மகிழாதே இருப்பதென் கொல் திரு அழியா வானில் வைக்கும் உனக்கு என்ன பயம் மனசே, இந்த இருண்டதான காலராத்திரி போல இருக்கக்கூடியதான பல நரகங்களை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து காட்டுவதான இந்த சம்சாரம் என்பதான இந்த பாரமான பூமியிலே இன்னும் நமக்கு ஜென்மா உண்டுன்னு நினைக்கிறியா? மனமே நீ மகிழாதே இருப்பதென் கொல், நீ நன்னா சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன்னா அழியா வானில் வைக்கும் நித்தியமான பரமாகாசமான பரமபதத்திலே இனிமேல் பெரிய வாழ்வை பெருமாள் நிச்சயமா கொடுக்க போறார். ஏன் சிறு பயனில் பரியபடியாததகவோர் சின்ன நாள் முதல் கொண்டு அடிநாள் முதல் கொண்டு அல்ப விஷயங்கள் என்றால் அதிலே கொஞ்சமும் அபிருச்சி இல்லாமல் பரமசுத்தமானதான நெறியிலேயே தாங்களும் வாழ்ந்து நமக்கும் பெரியதான வாழ்வை பிரபத்தி என்கிறத உபாயத்தினாலே கொடுத்து நம்மையெல்லாம் பெரிய சந்தோஷத்திலே ஆச்சாரியால் நிலைநிறுத்தி வச்சிருக்க அதனாலே ஆச்சாரியாளுடைய பலத்தினாலே அவளுடைய அனுகிரகத்தினாலே பெருமாளும் மறுக்க உண்ணாததான தன்னுடைய கிருபையினாலே பெரிய மோட்சத்தை எல்லாம் வாரி கொடுக்க இனிமேல் என்னத்துக்கு சம்சாரத்திலே கொஞ்ச நாள் இருந்தால் இருக்கிற சம்சாரத்திலே சில கிளேசங்களை எல்லாம் அதிலையும் அனாதரிச்சுண்டு பெருமாள் நமக்கு பெரிய பேரின்பத்தை தரப்போகிறார்ன்ற சந்தோஷத்தோடு ஸ்திரமாக சௌக்கியமாக இருந்து கொள்ளேன் என்று சொல்றார் மனசை பார்த்து. மனசே வருத்தப்படாதே, நீ சௌக்கியமாக இருக்க போற, பெருமாள் மோட்சம் கொடுக்க போறார், ஆச்சாரியால் நமக்கு வாங்கி கொடுத்துட்டா, எப்பேற்பட்ட ஆச்சாரியால், அல்பம் என்றால் அல்ப விஷயங்களிலே கொஞ்சமும் என்றைக்கும் நாட்டமே இல்லாத ஆச்சாரியால் என்பதாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அப்படி நம்ம ஆச்சாரியன் ஸ்ரீ திருக்குழந்தை ஆண்டவன் சிறுநாள் முதல் கொண்டே வேற விஷயங்கள்ல சின்ன விஷயங்கள்ல போகாதபடியான ஒரு சரித்திரம் அவருக்கு. அவர் அவதரிச்சது ராயம்பேட்டைக்கு அருகே கார்குடி. ராயம்பேட்டை ஸ்ரீமத் திருக்குழந்தை தேசிகனுடையதான திவ்ய அவதார க்ஷேத்திரம். அவர் சிறுநாளிலே அவருடைய திருத்தவ பிராரிடத்திலே அங்கேயே காலக்ஷேபம் செய்து கொண்டு அங்கேயே சஞ்சரித்து வாழ்ந்ததான இடம் அது. ஸ்ரீ திருக்குழந்தை ஆண்டவன் தம்முடைய மாமாவுடைய கிரகம் அம்மான் கிரகத்துக்காக ராயம்பேட்டைக்கு அப்பப்போ எழுந்துருளியாகும் சிறு வயசுலே. அங்கே ராயம்பேட்டையிலே அந்த திருமாளிகை அப்பொழுது இருந்தது, ஓரளவு இருந்தது, திருக்குழந்தேசியனுடைய திருமாளிகை இருந்தது. அந்த திருமாளிகையிலே அங்கே வேணுகோபாலன் இருந்தார். இப்பொழுது நம்ம ஆசிரமத்தில் ஆராதன மூர்த்தியாக இருக்கக்கூடிய வேணுகோபாலன் அந்த திருமாளிகையிலே இருந்தார். அந்த திருமாளிகையிலே அங்கே திருவாராதனம் சொல்பமான ரீதியிலே நடக்கும். இவர் அம்மான் கிரகத்துக்கு போகும்போதெல்லாம் ஆச்சாரியாளுடைய கிரகம் திருக்குழந்தை தேசிகனுடைய கிரகம் என்ற அபிமானத்தினாலே அந்த திருமாளிகைக்கு எப்பவும் போவார், அங்கே வேணுகோபாலன் சேவிப்பார். ரொம்ப உருக்கம், ஆஹா எவ்வளவு பெரிய ஆச்சாரியன் இவர். ஏற்கனவே திருக்குழந்தை ஊரா இருப்பதனால திருக்குழந்தையிலே திருக்குழந்தை தேசிகனுடைய அடியார்கள் பக்தர்கள் திருக்குழந்தை தேசிகனை பத்தி சொல்லக்கூடிய சம்பிரதாயத்தார் நிறைய பேர், அதுவும் திருத்தோகப்பனாரும் ரொம்ப விசேஷமா ஆண்டவன் சம்பிரதாயத்துல ஈடுபாடு அதிகமா இருந்ததுனால திருக்குழந்தை தேசிகனிடத்திலே ஒரு அபாரமான பிரேமம் சிறு வயதிலேயே, அதுவும் அவருடைய அவதார க்ஷேத்திரத்துக்கு பக்கத்திலேயே தமக்கும் ஜென்மபூமியானபடியினாலே அது போக்குவரத்தும் அதிகமாக இருந்ததுனாலே ஏதோ ஒரு தன்னை மீறிய ஒரு ஆசை திருக்குழந்தை தேசிகனிடத்துல அந்த தேசிகன். அதுவும் அங்கே அவர் ஆராதன மூர்த்தி பிரத்யட்சமாக இருந்ததுனால இன்னும் ஒரு ஒரு ஈர்ப்பு. தேசிகன் ஆராதிச்ச திருக்குழந்தை தேசிகன் ஆராதிச்ச மூர்த்தி திருக்குழந்தை தேசிகன் ஆராதிச்ச மூர்த்தின்னு அந்த பெருமாளிடத்திலே ஒரு ஆசை. அதே போல அந்த திருக்குழந்தை தேசிகனிடத்திலே இருக்கிற அந்த பக்தியானது மேலும் அபிவிருத்தி ஆகிறதுக்கு காரணமாக திருக்குழந்தையே இவருடைய க்ஷேத்திரமாக இருந்ததுனால இவர் திருமாளிகைக்கு பக்கத்திலேயே அங்கேயே கடந்தேத்தி ஆண்டவனுடைய திருமாளிகை இருந்தது. கடந்தேத்தி ஆண்டவன் கடைசியாக திருக்குழந்தையில தான் பல வருஷங்கள் இருந்து அப்புறம் ஆசிரமத்துக்கு ஆச்சாரியரா போனார், ஆச்சாரியராக எழுந்தருளினார். அதனால அங்க காலந்தேத்தி ஆண்டவனுடைய திருமாளிகை இருந்ததுனாலே அவரை பத்தியும் அங்க இருக்கிற பெரியவாள் எல்லாம் அப்பப்போ பேசி பேர்பட்ட சித்த புருஷர் அனாயாசமான சித்திகள்லாம் கை வந்தவர். அப்படியாக்கும் பரம பரிசுத்தர் மகா ஜாதாவாக்கும் பெரிய கவியாக்கும் ஆசிரமத்துக்கு இப்படியா ஒரு ஆச்சாரியராக எழுந்தருளினவர் ஸ்ரீமத் ஆண்டவன் என்று அவரை பத்தின பேச்சுக்களை எல்லாம் கேட்டு கேட்டு அதனாலையும் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ஆசிரமம் என்றால் பெரிய மகான்கள் ரொம்ப பரிசுத்தமா பெரிய தபஸ்விகள் எழுந்தருள் இருந்ததான இடம் ஆச்சாரிய ஸ்தானம் என்று அதிலே ஒரு சிறு வயசுலேயே ஒரு அபிலாஷம். அதுக்கு மேலாக அவருடைய திருத்தொகுப்பினார் ஸ்ரீமத் தேரன்தூர் ஆண்டவனிடத்திலே அபாரமான பக்தியோடு அப்போ எப்பவும் எந்த திருநக்ஷத்திரம் விசேஷம்னாலும் தமக்கு எப்போ ஒழிவிருந்தாலும் திருக்குளந்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கோ இல்லை தேரவந்திர ஆண்டவன் எழுந்துள்ள இருக்கிற க்ஷேத்திரத்துக்கும் அழைச்சுண்டு போவார், குழந்தையும் அழைச்சுண்டு போவார். அவர் பத்மநாபாச்சாரியர் திருக்குளந்த பத்மநாபாச்சாரியர் சம்பிரதாயத்துக்கு பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை அவசியம் சொல்லணும். குழந்தை ஆண்டவன் அனுகிரகத்தினாலேயே ஜனிச்சவன், காடந்தேத்தி ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே ஜனிச்சவன். அதனால அந்த குழந்தை ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் உடையவன், அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தை பிசகாம பரிபாலிச்சுட்டு வரணும்ன்றதுனாலே குழந்தைய அங்க அமுதன் சன்னதியிலே கைங்கரியத்துல மூட்டி விடுறதும் ஆகட்டும், இல்ல ஆச்சாரியாளுடைய சன்னதிக்கு அப்பப்போ தான் போகும்போது தானும் குழந்தைய விடாம அழிச்சுண்டு போறது, அப்படி அழிச்சுண்டு போய் மூட்டி விட்டாதான் குழந்தைகளுக்கும் ஆச்சாரிய பக்தியும் சம்பிரதாயத்திலே ஒரு சங்கோஜம் இல்லாம கலந்துக்க கூடியதான ஒரு சுவாவமும் எல்லாம் வரும். அது பத்மநாபாச்சாரியர் தான் அதே போல தான் வேற ஏதாவது க்ஷேத்திரங்களுக்கு அத்தியாபக கைங்கரியத்துக்காக போனாலும் குழந்தைய அழிச்சுட்டு போவார், குழந்தையை விட்டுட்டு போய் குழந்தையெல்லாம் அழிச்சுட்டு போனா கஷ்டம், அதுக்கெல்லாம் என்ன அங்கெல்லாம் போனான்னா நாம பட்டற சிரமம் போறோம் அப்படின்னு இல்லை, நம்மோட குழந்தை நமக்கு என்ன பெருமாள் ரட்சிக்கிறதுக்கு அங்க இடம் வச்சிருக்காரோ என்ன சாதம் வச்சிருக்காரோ அதே ரட்சணமும் சாதமும் குழந்தைக்கு பெருமாள் போட போறாருன்னு குழந்தை அழிச்சுன்னு போடுவார். ஆண்டவன் சாதிச்சிருக்கார், திருவேந்திரபுரத்துக்கு பத்மநாபாச்சாருக்கு அத்தியாபக இங்கிரியத்துக்கு போனா அதனால என்ன கூட அழிச்சுட்டு போறேன் எங்க அப்பா என்னையும் அழிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு. அதே போல ஆசிரமத்துக்கு போனா பலமுறையும் தான் போனாலும் குழந்தையும் தானும் கொண்டு அழிச்சுன்னு போயிடுவார். அந்த ஆண்டவனுடைய தேரந்தூர் ஆண்டவனை பார்த்து திருக்குளந்தானவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு அபரிமிதமான ஒரு பக்தியும் அதே சமயம் விசுவாசமும் பயமும். ஆத்துல வந்தார்னா தேரந்தூர் ஆண்டவன் எப்படி எல்லாம் எப்படி திருவாராதனம் பண்றார், எப்படி தீர்த்தம் கொடுக்குறார், அப்புறம் அவர் எப்படி உட்கார்ந்துக்கிறார், எப்படி உபன்யாசம் பண்ணுறார், காலக்ஷேபம் பண்ணுறார், அந்த அழகெல்லாம் பார்த்துட்டு குழந்தைக்கு தானும் அதே மாதிரியே அதே மாதிரி ஒரு திருவாராதனை பண்ணி எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்து எல்லாரையும் உட்கார வச்சு இந்த காலக்ஷேபம் உபன்யாசம் சொல்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரியான விளையாட்டு விளையாடுவார் திருக்குழந்தை ஆண்டவன். குழந்தைகள்லாம் ஏதாவது பெரியவா பண்ணுறதை தானும் பண்ணி விளையாடுற வழக்கம் உண்டோ இல்லையோ, திருக்குழந்தை ஆண்டவனுக்கு தேரவிந்தூர் ஆண்டவன் போல தேரவிந்த ஆண்டவன் விளையாட்டுன்னு விளையாடுவார். இந்த மாதிரி ஆண்டவன் விளையாட்டு விளையாடின குழந்தைகளை அடியன் கேட்டதில்லை, அதனால இருந்திருக்கலாம். திருக்குணந்த ஆண்டவன் அந்த விளையாட்டு விளையாடுவாரோ அதே மாதிரி ஆண்டவன் போல முழங்காலுக்கு மேல வேஷ்டி கொடுத்துண்டு சன்னியாசியான அப்படின்னாலே சன்னியாசின்னா முழங்காலுக்கு கீழே வேஷ்டி கொடுத்தக்கூடாது, அதனால அந்த ஆச்சாரத்தை கவனிச்சுட்டு வந்திருக்கார். கணக்கா ஆண்டவன் போல ஆண்டவன் முழங்காலுக்கு மேல வேஷ்டியை கொடுத்துண்டு அது ஒரு கொம்பை வேற கையில வச்சுண்டு அது திருதண்டம்னு தெரியாது, ஆனால் ஆண்டவன் கொம்பை வச்சுட்டு எழுதுவார், கொம்பை வச்சுட்டு போகிறது. அப்புறம் ஆண்டவன் திருவாராதனை பண்ணால் தீர்த்தம் கொடுப்பார், எல்லாருக்கும் பாதுகா தீர்த்தம் கொடுப்பார். தானும் இதே மாதிரி ஒரு மர வெட்டில் எடுத்து வச்சுட்டு பாதுகா தீர்த்தம் அதுலேயே தேரவந்தர் ஆண்டவன் தீர்த்தம் சாதிக்கச்சே தீர்த்தம் சாதிக்கிறவாளுடைய முகத்தையோ கையையோ பார்க்க மாட்டார். அது ஒரு சன்னியாசி நோக்கம் அது, அதனால் அது கையை கவனிக்க மாட்டார். கையை கவனிச்சா கையில அது மோதிரம் அழகு கை அழகு அதெல்லாம் ஸ்திரீகள் பொருளாள் அதனால அதெல்லாம் கவனிக்க கூடாதுன்றதுனால தீர்த்தம் சாதிக்கிச்சே கையை கவனிக்க மாட்டார். அவர் ஓரளவு உத்தேசமா கையில தீர்த்தம் அப்படிதான் சாதிச்சாகும், அந்த கை இருக்கு அந்த கையில தீர்த்தம் சேரணும் அவ்வளவுதான், மற்றபடி அந்த கையை கவனிக்க மாட்டார், முகத்தையும் கவனிக்க மாட்டார். அதனால முகத்தை கவனிக்கவே மாட்டார்னா பார்க்கவே மாட்டார்னு அர்த்தம் இல்லை, ஆனா இருந்தாலும் அது ஒரு இன்னார் இன்னார்னு ஒரு ஒத்து பார்த்து அது மாதிரி கிடையாது. சிஷியாள் வந்தார்னா அவளுக்கு தீர்த்தம் சாதிக்கச்சே அந்த மற்ற சமயத்துல பார்க்க மாட்டார்னு நான் சொல்லலை, ஆனால் தீர்த்தம் சாதிக்கச்சே ஒரு மாதிரி முகத்தை வச்சுன்னு சாதிப்பாராம். அது மாதிரி சாதிக்கச்சே அது தாரதமியம் பார்க்கக்கூடாது. தீர்த்தம் சாதிக்கச்சே இன்னாரினியா இன்னார் இன்னவார்னு தாரதமியம் பார்க்கக்கூடாதுன்றதுனால ஒரு மாதிரி பட்டும் படாமல் அது வெறும் அனுகிரக ரூபமான தீர்த்தம். அந்த மாதிரி அதே போல் ஆண்டவன் பணியாகுமா, சின்ன வயசில் குழந்தையா இருக்குச்சே, ஒரு முகத்தை யார் முகத்தையும் பார்க்காம யார் கையும் பார்க்காம ஒரு ஓரமாக கண்ணை திருப்பி வச்சுண்டு அப்படியே தீர்த்தத்தை மாத்திரம் அப்படி சாதிச்சுட்டு போகிறா போல் அதே போல் பண்ணியாகுமா. ஏன்னா அது சின்ன அடிநாள் முதல் கொண்டே எல்லாத்துக்கும் அது மனசில் ஆண்டவன் 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 அப்படின்னு அப்படி ஒரு அபிப்பிராயத்தோடையே வளர்ந்துட்டார். இப்படி வளர்ந்துட்டு வந்தவர். அப்புறம் அதுக்கு உரிய வயசு வந்தபோது திருக்குழந்தைக்கே தேரவந்தூர் ஆண்டவன் எழுதி இருந்து ரொம்ப நாள் அங்கே, எப்பவும் எழுதினா 3 மாதம் 4 மாதம் 5 ஒரு வருஷம் கூட எழுதி இருந்தாகும். அப்போது காலக்ஷேபம் பண்ணும்படியாக அங்கே கொண்டு போய் அன்வைச்சு விட்டார். அவர் திருத்தகப்பனார் குழந்தைக்கு காலக்ஷேபம் சொல்லணும்னு. அப்போது ஆண்டவனிடத்திலே காலக்ஷேபம் ஆச்சு. காலக்ஷேபம் ராசத்ரிசாரம் பகவத் விஷயம் அந்த ஆண்டவன் சாதிக்கிற அந்த அழகில் தன்னை மறந்து அப்படியே அந்த காலக்ஷேபமே ஒரு இதையே கேட்டுண்டு இப்படியே காலக்ஷேபமே யாத்திரையாக இருந்தோம்னு ஒரு ஆசை வந்து கொடுத்து அப்படியே மற்ற வாழ்க்கைக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் அவள் எதை பார்க்குறாளோ அதை பிடிச்சுட்டு அதே மாதிரியான அபிவிருத்தி பண்ணிக்கணும்னு ஆசை வரும். லௌகீகமான ஆசைகள் தான் எல்லாருக்கும் வரும். ஆனால் திருத்தகப்பனாருடைய ஒரு பிரேரணையினாலே குழந்தை சின்ன வயசுலேயே காலக்ஷேபம் பண்ண போது அந்த காலக்ஷேபமே பழகி போய் காலக்ஷேபமே பண்ணணும் காலக்ஷேபம் தான் பண்ணணும் அப்படின்றதான ஒரு ஆசை வந்து. அப்போ அவர் பராங்குஷ பக்த சபை அப்படின்னு ஒரு சபையை ஏற்படுத்தினார் சுவாமி. சின்ன வயசுலேயே பராங்குஷ பக்த சபை அப்படின்னு ஏற்படுத்தினார். அப்புறம் தேரவந்திர ஆண்டவன் திருநாட்டுக்கு எழுதி அப்புறம் ஆக்கூர் ஆண்டவன் எழுதியாச்சு. ஆக்கூர் ஆண்டவன் எழுதின போது அவரும் அங்கே 4 மாதம் எழுதியிருந்தார். அப்போ திருக்குழந்தையில் அவர் காலக்ஷேமம் சாதித்தார். அப்போ அவர் காலக்ஷேமம் சாதித்த போது அப்போ ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் சததூஷணி தத்துவமுக்தா கலாவம் பாதமா நியாய பரிசுத்தி இது மாதிரி ரொம்ப கெட்டியான கிரந்தங்கள்லாம் காலக்ஷேமம் சாதித்தார். அப்போது அவரிடத்துலேயும் அது அதனால் எப்போவுமே அது பெரியவாரிடத்துலேயே உட்கார்ந்துட்டு அனவரதம் காலக்ஷேபம் கேட்கறது அப்புறம் இதே பிரவச்சனமே பண்ணுறது பெருமாளுக்கு விடாமல் கைங்கரியம் பண்ணுறது அதுவும் அமுதனிடத்தில் எல்லா உற்சவங்களுக்கும் அத்தியாவ கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அமுதனுடைய உற்சவத்துக்கு வேண்டியதான அந்த செலவுகள் அதுக்கு எப்படி பெருமாளுக்கு எப்படி செலவுக்கு உண்டானது சேகரிக்கலாம் என்று எப்பவும் சதா பெருமாளை பற்றி பேச்சு உற்சவத்தை பற்றி பேச்சு கோவிலை பற்றி பேச்சு அத்தியாபகத்தை பற்றி பேச்சு உபன்யாசத்தை பற்றி பேச்சு காலக்ஷேபம் பேச்சு ஆச்சாரியாள் ஆச்சாரியாளை பற்றி திருநக்ஷத்திரங்கள் பேச்சு இப்படியே பெருமாள் கொடுத்துருக்கிற 24 மணி நேரத்தில் இதுக்குவே நேரம் சரியாக இருந்ததுன்னா மற்றத்துக்கு காரியம் கிடையாதோ இல்லையோ. அதே போலயே வளர்ந்துட்டார் திருக்குளம் தாண்டவன். அதான் இந்த சிறு பையனில் படியாத தகவோர் எம்மை சேர்க்க எப்படி அந்த ஆச்சாரியன் தேசிகனுடைய திருவாக்கு அந்த ஆச்சாரியாளுக்கு அப்படியாகவே அவளுக்கு ஜன்மமே ஜனனமே அந்த மாதிரி இருந்து அதே ஜீவனமும் அதே மாதிரி அமைஞ்சு போகிறது. அப்படியாக திருக்குளம் தாண்டவன் வளர்ந்தாச்சு. அப்படி இருக்குச்சே அங்கே பெருமாளுக்கு கைங்கரியங்கள் பண்ணி சின்ன கைங்கரியங்கள் பண்ணுறது பெரிய கைங்கரியங்களும் பண்ணுறதில் ரொம்ப ஆசை. அது கருட வாகனம் அப்படியா கருட வாகனத்தை நல்லா ஆச்சரியமாக செப்பனிட்டு பெருமாள் அதில் கருட வாகனத்தில் எழுறதை பார்த்து சந்தோஷப்பட்டாச்சு. அப்புறம் காடந்தேத்திய ஆண்டவன் அங்கே வெள்ளி சிம்ம வாகனம் பண்ணி கொடுத்துருந்தார் அமுதனுக்கு. காடந்தேத்திய ஆண்டவன் சிம்ம வாகனம் வெள்ளியில் பண்ணி சமர்ப்பிச்சிருந்தார். அதை செப்பனிட வேண்டியதாக இருந்தது. ஆக நம்ம ஆச்சாரியன் பெருமாளுக்கு அபிமானத்தோடே சமர்ப்பிச்சதாச்சு. அதை நாம் சமர்ப்பிக்கணும் திரும்பி சரிபடுத்தி சமர்ப்பிக்கணும்னு அதுக்காக திரவியங்கள் எல்லாம் சேகரித்து பண்ணியாச்சு. இப்படி எப்பவுமே அந்த சின்ன காரியங்கள் பெரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பகவத் விஷயமாகவும் ஆச்சாரிய விஷயமாகவும் சம்பிரதாய விஷயமாகவே இப்படியே இருந்ததில் அந்த இந்த உபன்யாசத்திலேயே நோக்கமாகி போச்சு. உபன்யாசத்தில் நோக்கம்ன்றது ஒரு பெரிய பர்டன். அது அதனுடைய வழி தெரிஞ்சு சிரமப்பட்டவாளுக்கு தான் தெரியும். ஸ்ரீமத் ஆண்டவனே சாதிச்சிருக்கார். திருக்குளம் ஆண்டவன் சாதிக்கச்சு சின்ன வயசில் எல்லாம் உபன்யாசம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்டாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரொம்ப ஒரு மணி நேரம் உபன்யாசத்துக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தயார் பண்ணணும். ஒரே ஒரு வரியை சொல்றதுக்கு நிர்ணயம் பண்றதுக்கே சில சமயம் பல விஷயம் அது அது அந்த விஷயம் சரிதானான்றத நிர்ணயம் பண்ணிக்கிறதுக்கே பல விஷயங்களை பார்க்க வேண்டி வரும். அதனால ஒரு வரியும் நம்ம மாற்றி சொல்லிடக்கூடாது. கேட்குறவாளும் எல்லாம் சாமானியப்பட்டவா கிடையாது. அவள்லாம் நிறைய தெரிஞ்சவா இருப்பா, நிறைய விஷயங்கள் பெரியவாளத்தில் கேட்டவாளாக இருப்பா. அதனால அது ஒரு விஷயம் தப்பு இல்லாமல் சொல்லணும். அதுக்காக ஆண்டவன் சாதிச்சாச்சு, அரை மணி நேரம் உபன்யாசம், ஒரு மணி நேரம் உபன்யாசத்துக்கே ரொம்ப சிரமப்படணும். திண்டுக்கல் ராமசுவாமி ஐயங்கார்ன்றவர் அப்போல்லாம் மெட்ராஸில் என்ன உபன்யாசத்துக்கு நிறைய சொல்லுவார். அவர் தலைப்பை கொடுத்துருவார், ரொம்ப நன்னா இருக்கும் தலைப்பெல்லாம் நன்னா கொடுப்பார். நான் உபன்யாசம் பண்ணுறதுக்காக நிறைய தயார் பண்ணிப்பேன், 4 மணி நேரம் 6 மணி நேரம் தயார் பண்ணுவேன். போய் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தான்னா அத்தனை விஷயமும் அரை மணி நேரத்தில் தீர்ந்து போயிடும். 4 மணி நேரம் 6 மணி நேரம் தயார் பண்ண விஷயங்கள்லாம் அது சொல்லிட்டு வரைச்சே அரை மணி நேரத்தில் தீர்ந்து போயிடும். உபன்யாசம் ரொம்ப சிரமம். அப்படி தான் சின்ன வயசுலலாம் அது அது அபிவிருத்தி ஆகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அதே போல தான் அது திருக்குறள் தான். என்ன உபன்யாசம்னு ஆரம்பித்தா அதுக்கு பின்னாடி படுற பாடு இருக்கோ இல்லையோ, அந்த பாடு மொத்தம் பரம சத்விஷயம். அதுதான் அங்கே முக்கியம். அது 4 மணி நேரம் 6 மணி நேரம் கிரந்தங்களை ஸ்ரீகோஷங்களை பார்க்கறதுன்றது அது எவ்வளவு பெரிய அபியாசம் அது, அந்த சத்விஷயமாகவே. இதே போல ஆண்டவனுக்கு அந்த சத்விஷயத்திலேயே பிரவர்த்தி இருந்தது போக இவர் அந்த பராங்குஷ பக்த சபைன்னு ஏற்பாடு பண்ணார் இல்லையா, அந்த பராங்குஷ பக்த சபையில் வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டு அவள உபன்யாசங்கள்லாம் சொல்லும்படி பண்ணி வச்சு, யார் சுற்றி இருக்கிறவா எல்லாரும் சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அது அது உபன்யாசங்கள்னால தான் பெரிவா எடுத்து சொன்னா தானே சின்ன மற்றவாளுக்கெல்லாம் தெரியும், எல்லாரும் புஸ்தகத்தை பார்த்து எல்லாரும் வித்வான்கள் ஆகிட முடியுமா அப்படின்ற ஆசையில் அந்த பராங்குஷ பக்த சபையை நடத்தி நிறைய உபன்யாசங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். அப்படியே ஏற்பாடு பண்ணிட்டு வரச்சே தான் நடுவில் சில சமயம் வித்வான்கள் வருவா வராமல் போயிடுவா. வராமல் போயிட்டா வரலையேன்னு சொல்லிட்டு ஆண்டவன் தானே கொஞ்சம் தான் சொல்கிறதா அப்படி சொல்ல ஆரம்பித்தார். அப்படி தான் ஆண்டவன் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு வாட்டி சொன்னார் அவர், ஆண்டவன் ஒரு வித்வானை ஏற்பாடு பண்ணால் அது ஏற்பாடு பண்ணால் வந்து வந்தார், வந்தவர் வந்திருக்கவா பார்த்தா அன்னைக்கு ரொம்ப பேர் இல்லை, ஒரு 20-30 பேர் தான் இருந்தா. நான் 200 பேருக்கு குறைஞ்சி நான் உபன்யாசம் பண்ணுறது இல்லைன்ட்டு உபன்யாசம் பண்ணமாட்டேன்ட்டு போயிட்டாரான் அப்படின்னாரு. அது போலெல்லாம் சில சமயம் உபன்யாசத்துக்கு சில கேப், அந்த மாதிரியான கேப் வரச்சையெல்லாம் ஆண்டவன் சொல்ல ஆரம்பிச்சார். ஆண்டவனே பிரமாதமாக இருக்குது ஆண்டவன் சொல், அதுவே ஆச்சரியமாக இருக்குது. அதை கேட்டு இருக்கிறவாள்லாம் அங்கே ஆண்டவனே சாய்க்கணும் ஆண்டவனே சாய்க்கணும் அப்படின்னு பூர்வாசிரமத்தில் கண்ணன்னு வேறவருக்கு கண்ணன் தேவரே சாதிக்கணும் தேவரனு சாதிக்கணும்னு உற்சாகப்படுத்த அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அதான் சொல்ல அபூர்வம் அபாரமாக இருந்தது, அபூர்வமாக இருந்தது, ரொம்ப நன்னாக இருந்தது. அதுதான் போன வாரம் சொன்னேன், ஒரு சமயம் அனங்கராச்சாரி எழுநர் குழந்தை சொல்கிறான்றதை கேட்டு கேட்கணும்னு தானுமே அங்கே போய் வாத்துக்கு வந்திருந்தார் அவர் அனங்கராச்சார். அதனால் பையன் சொல்கிறான்னா சரி நான் அங்கே போய் கேட்கலாம்னு போனார். போயிட்டு வந்து கேட்டுவிட்டு அப்பா கிட்டே வந்து சொன்னார், பையன் அபாரமாக சொல்கிறான், நன்னா அபிவிருத்திக்கு வருவான், மெட்ராஸுக்கு அனுப்பணும், அங்கே போனால் நல்ல கீர்த்தியோடு நன்னா பிரமாதமாக முன்னுக்கு வருவான் அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் அவர் திருத்தோப்பினார் மெட்ராஸுக்கு அனுப்பலை, அவர் ஒரே ஒரு குழந்தை, இங்கே நன்னா சௌகரியமாக இருக்கிறத விட்டுட்டு மெட்ராஸில் போய் இங்கே என்னத்துக்கு சிரமப்படுறது, அங்கெல்லாம் இடம் தெரியாது, அதான் புது மனுஷா போய் இடமும் கிடையாது, வசிக்கிறதுக்கு இடம் கிடையாது, ஜாகம் கிடையாதோ இல்லையோ அப்படின்லாம் அவர் அனுப்பலை. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவன் ஆக்கூர் ஆண்டவன் தான் கட்டாயம் மெட்ராஸுக்கு போகணும்னு சொல்லி தானே கைப்பட கிரதாச்சேரி கொடுத்து மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு வச்சார். அப்போ கூட அதை திருத்தோப்பனார் திருநாட்டுகள்னதுக்கு அப்புறம் தான், ஆண்டவனுடைய திருத்தோப்பனார் திருநாட்டுகள்னதுக்கு அப்புறம் தான் மெட்ராஸுக்கு வர முடிஞ்சது ஆண்டவனால். அப்புறம் மெட்ராஸுக்கு வந்தார், மெட்ராஸுக்கு வந்ததுலேருந்து பிரவச்சனம் அமோகம் ஆயிடுச்சு. ஆண்டவனே சொல்லியிருக்கார், உபன்யாசம் பண்ண போகிறேன்னா வரத்துக்கு நான் வரேன், உபன்யாசம் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் இதில் சீட்டில் துண்டு போட்டு வைப்பா அப்படின்னு. அது மாதிரி அதாவது இந்த கிரிக்கெட் மேட்சுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த காலத்துலாம் துண்டு போட்டு வைப்பா, முன்னாடி ஜமக்காலெல்லாம் போட்டு இடம் பிடிச்சி வைப்பா. அதுபோல் ஆண்டவனுடைய உபன்யாசத்துக்கு அதெல்லாம் இடம் போட்டு வைக்கிறவாள்லாம் உண்டு, அது மாதிரிலாம் உண்டு. அதுவும் விசேஷமாக அதை ஆண்டவன் சில விஷயங்கள் சொல்லச்சே இந்த எல்லை இளங்கிலேயே எல்லை இளங்கலையே பாட்டுன்னா அதுக்கு முன்னாடி ஜட்ஜ் எல்லாம் பெரிய பெரிய ஜட்ஜ் எல்லாம் வந்து ஷீட்டு போட்டு வச்சிருப்பா, துண்டு போட்டு வச்சிருப்பா அப்படின்னு வர. அது மாதிரி ஆண்டவனுடைய உபன்யாசங்கள் அபாரமா இருந்தது. கொஞ்ச நேரம் கேட்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் எப்பவுமே கேட்டுட்டு இருக்கணும்னு ஆசைப்படும்படியா இருக்கும். இதே போல போன இடத்துலலாம் சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாளே, அது போல போன விடமெல்லாம் சிறப்பு. அதனால உபன்யாசம் இத்தனைக்கும் ஆண்டவன் தன்னுடைய அந்த வைதிக அனுஷ்டானத்தை குறைச்சின்றதே கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக அவசியமாக தெரிஞ்சுக்கணும். எப்பவும் விடியற்காலம் 3 மணிக்கு எழுந்தாகும். பூர்வாசிரமத்திலேயே சொல்கிறேன், ஆச்சாரியாளானதுக்கப்புறம் பூர்வாசிரமத்திலேயே 3 மணிக்கு எழுந்தாகுமாம். 3 மணிக்கு எழுந்து தீர்த்தமாடி 7 மணிக்கெல்லாம் ஆற்று விட்டு புறப்பட்டாகும். தவறாமல் 7 மணிக்கு ஆற்று விட்டு புறப்பட்டாகும். ஏன்னா அப்படி உபன்யாசங்கள் ஆற்று விட்டு புறப்பட்டால் ரெண்டு காலக்ஷேபங்களாவது காத்தால இருக்கும். அது போக சாயங்கால வேளையில் உபன்யாசம் இல்லாத நாள் இருக்காது. ஆனால் அது காத்தால காலக்ஷேபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே எழுந்து அதுக்குள்ளே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத வசுவை சாப்பிட தெரியாது. அதனால் ஆனால் ஒரு நாளை போல் 7 மணிக்கு உபன்யாசத்துக்கு தான் கிளம்பினோம்னா அப்புறம் திரும்பி போயிட்டு வந்து வரத்துக்கு 12 மணி கூட ஆகிடும். அதுக்கு மேலே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னா ஒரு நாளை போல் 2.5 மணி 3 மணி ஆகிடும். அதனால் அந்த சிரமத்துக்காக என்ன பண்ணுவார், காத்தாலேயே இந்த 7 மணிக்குள்ளே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்னா பெருவாராதனம் தளிக்க. சாதாரணமாக இப்போ லௌகிகாலாம் என்ன பண்ணுவா, ஏதோ கொஞ்சோண்டு பெருமாளை கொஞ்சம் கட்டி காட்டிட்டு போயிடுவா. வைதிகால் கூட சரி பண்ணுற தளிகளை ஏதாவது கொஞ்சோண்டு பெருமாளுக்குன்னு வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படி வேறு விதமாக அப்படிலாம் கிடையாது. ஆண்டவன் பூர்ணமான தளிகையை பெருமாளை சமர்ப்பிக்கலாம். நம்ம மாற்று பெருமாளுக்கு நாம் சாப்பிட்ற தளிகையை பூர்ணமாக சமர்ப்பிக்காமல் குறை வைக்கலாமா? அதனால் மாமியை எதிர்பார்க்க மாட்டார் தேவிகளை. இது ஒரு நாள் போல் 7 மணிக்குள்ளே எல்லா தளிகையும் பண்ணணும்னா ஸ்திரீகளால் முடியாதோ இல்லையோ, தானே எழுந்து கிடுகிடுன்னு சிரமப்படுத்த மாட்டார். ஆற்றுல தானே எழுந்து தீர்த்தமாடி தளிகையும் பண்ணி வச்சு சந்தியாதிகள் எல்லாம் முடிச்சுட்டு திருவாராதனம் பண்ணி பெருமாள் தீர்த்தம் எடுத்துட்டு அதோட கிளம்பிடுவார். 7 நாள் அநேகமாக மாமி வந்து தேவிகள் வந்து உள்ள ஒத்தாசை பண்ண வரதுக்குள்ள பாதி தளிகைக்கு மேலே ஆயிடும். அந்த மாதிரியாக அதுவும் குழந்தைகள் அதிகமானதுனால குழந்தைகளெல்லாம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஒரு நாள் போல் காலங்காலத்தால் எழுந்து தலுகையே பண்ணிட்டு இருந்தால் காலத்தால் குழந்தைகளை பார்த்துக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய அந்த விழிப்பு அதெல்லாம் பார்த்து சரிப்படுத்தினதுனால எதிர்பார்க்க மாட்டார். அது அந்த ஒத்தரையும் எதிர்பார்க்காம அனுகூலமாக காரியத்தை சாதிச்சுக்கிறது நடத்தின்னு போகிறது மேற்கொண்டு எது முக்கியம் அப்படின்னா உபன்யாசம் முக்கியம், சம்பிரதாயம் முக்கியம், காலக்ஷேபம் முக்கியம். ஆற்று சின்ன சின்ன காரியபாரங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய உபதிரவா நினைச்சுட்டு சம்பிரதாயத்தை விட்டுறதுன்றது எல்லாருக்கும் கை வந்த கலை. ஆற்று காரியம் எங்கே ஆற்றுல இதெல்லாம் சரியாக வரல சுவாமி, சந்தியாவந்தனம் பண்ணுறது இல்லையா? ஏன் சுவாமி சந்தியாவந்தனத்துக்கு சந்தி எங்கே சுவாமி நேரம் இருக்குது அப்படின்னு. அப்படியா என்ன பண்ணுறது அப்படின்னா கார்த்தால் போனால் இது பாருங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், டென்னிஸ் கோர்ட்டுக்கு போகணும், அதுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளே நேரம் சரியாக போகிறது அப்படின்வா. இந்த மாதிரி சிறு பையனில் படிந்தே காலம் போகிறது எல்லாருக்கும். ஆண்டவன் சிறு பையனில் படியாத தகவோர் எம்மை சேர்க்க அடைக்கலம் கொண்ட திருமால் தானே. அதனால் அடிநாள் முதல் கொண்டு அவருக்கு அந்த மாதிரியாகவே ஒரு வாழ்க்கையை பெருமாள் அமைச்சு கொடுத்துட்டார். அந்த ஆண்டவன் காலக்ஷேபத்தை முடிச்சுட்டு கார்த்தால காலக்ஷேபங்களை முடிச்சுன்னு அப்புறம் வந்து ஏன்னா வந்த உடனே பசிக்குமோ இல்லையோ, 2 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் காலக்ஷேபம் பண்ணிட்டு வயிறு காய காய எப்படி பேச்சுன்றது எப்படி வருது? அந்த பிராணனும் ரத்தமும் உழந்தா தானே பேச்சு வெளியில் வரும். அந்த மாதிரி பேசிட்டு பிரவச்சனம் பண்ணிட்டு வந்து ஆற்றுல வந்த உடனே ஒருபா சாப்பிட்டோமான்னு இருக்க வேண்டாமா? அந்த அதுதான் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணாமல் சாப்பிட்றதுன்றது சரியாக வருமா? வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் அதுக்கு மேலே தீர்த்தா மாடி மேலே வளர்த்துட்டு நாழி ஆக்கினதுனால அது கொஞ்சம் 7 மணிக்குள்ள தளிக திருவாராதனை கூட முடிச்சாகும். இது எதுக்காக சொல்கிறேன், இது இப்படி சில ஒரு கட்டுப்பாடில் ஒரு நிர்பந்தத்தில் செய்ய வேண்டியதாக போனது. அப்புறம் ஆச்சாரியனான பிறகும் கூட அந்த 7 மணிக்குள்ளே திருவாராதனை பண்ணி விடுறதுன்றது அப்படியே திருமேனிலேயே உடம்பே பழகி போயிடுது ஆண்டவனுக்கு. அது ஆசிரமத்துக்கே ஒரு அழகாக போயிடுது. அப்புறம் 7 மணிக்குள்ளே காத்தால் திருவாராதனம் பாதுகாராதனம் திருவாராதனம் பண்ணி, திருவாராதனம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவன் தீர்த்தம் கொடுக்கச்சே, அது ஆண்டவனுடையதான அந்த ஒரு அந்த தெய்வீகத்தை அனுபவிச்சு பார்த்தவாளுக்கு தெரியும், அபாரமா இருக்கும். திருக்குழந்தான் ஆண்டவன் திருவாராதனம் பாதுகாராதனம் பெருமாள் திருவாராதனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கொடுக்க அந்த வெளியில கொடுக்கச்சே, அப்படியே பூர்வாச்சாரியாள் அத்தனை பேரையும் ஸ்மரிச்சுண்டு பரமபக்தியோடு அவள் ஆராதிச்ச பாதுகை, அவளுடைய பாதுகை, அவ ஆராதிச்ச பெருமாள் பெரிய சம்பிரதாயமாக்கும், அப்படியே ஜகத்தையே சம்ரட்சிக்க வேண்டியதான பாரத்தை எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துருக்கா என்று அந்த ஒரு பாவத்தோடையும் பக்தியோடையும் சுத்தியோடையும் பொறுப்போடையும் அந்த திருவாராதனத்தை முடிச்சுன்னு அந்த திருவாராதன பிரசாதமாக அனுகிரகமாக அந்த பாதுகா தீர்த்தத்தை விநியோகம் பண்ணுறதான அந்த ஒரு தெய்வீகமான ஒரு சன்னிவேசம் இருக்கு, அது அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும். அதனுடைய அதே அப்படியே சாட்சாத் பெருமாளே நமக்கு தீர்த்தம் சாதிக்கிற மாதிரியான ஒரு பாவம் இருக்கும், அதெல்லாம் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கோம். அப்படி ஆண்டவனுடையதான பெருமை, ஆண்டவனுடைய பெருமைகளில் இப்படி நம்ம பூர்வாசிரமத்தில் ஆண்டவன் ஆண்டவன்னு பெரிய பெரிய ஆண்டவன்களையெல்லாம் தாம் பாவிச்சுண்டு பாவிச்சுண்டு காடந்தேத்திய ஆண்டவன் அவர் எழுந்தருள் இருந்த வீதியிலேயே இவருக்கு திருமாளிகை, அப்புறம் தேரூந்தர ஆண்டவன் அங்கேயே எழுந்திருந்து அனவரதம் ஆண்டவன் ஆண்டவனிடத்திலே போய் பல காலம் பல தினங்கள் பல மணி நேரம் பவ்யமாக உட்கார்ந்துண்டு அவரிடத்திலே அவருடைய திருவாக்கு கேட்டதனாலே வந்ததான அந்த ஒரு ஈடுபாடு, அதே போல ஆக்கூராண்டவன் ஆக்கூராண்டவனும் பல நாள் எழுந்தருள் இருந்து பல மாதங்கள் எழுந்திருந்தார். ஆக்கூராண்டவன் தான் ஆண்டவனுக்கு திருக்குழந்த ஆண்டவனுக்கு பரநியாசம் பண்ணி வச்சார், அதுவும் அங்கேயே அமுதனுடைய திருவடியிலேயே ஆண்டவனுடைய அபிமானமான தெய்வமான ஸ்ரீமத் அபர்யாப்தாமிரதம் சாருங்கபாணி ஆறாமுதாழ்வான் கோமலலிதாயார் திருவடிகளிலேயே சரணாகதி பண்ணி வச்சார். ஆண்டவனோட ஆக்கூர் ஆண்டவனிடத்துலேயும் அனவரதம் காலம் அடிச்சுண்டு உட்காந்துண்டு மூணு மணி நேரம் பிரதி தினம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காலக்ஷேபம் கேட்டிருக்கக்கூடிய சம்ஸ்காரம் ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த சம்ஸ்காரம் ரொம்ப விசேஷம். ஆச்சாரியாளிடத்திலே நாம் விழுந்து சேவிச்சு காலம் அடிச்சு உட்காந்து அது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நாலு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமாவது காலக்ஷேபம் பிரதி தினம் அவருடையதான அந்த திருவாக்க அப்படியே கேட்டு 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 வேற ஒரு சிந்தனம் இல்லாமல், இது பெரிய ஞான யஜ்ஞம் இல்லையா இது, பெருமாள் கீதையில சொல்றாரு தபயஜம் அதே ஜபயஜம் ஞானயஜம் தானயஜம்னு பலவிதமான யஜ்ஞங்கள்ல சொல்லச்சு, இது ஞான யஜ்ஞம் இல்லையா ஆச்சாரியால் கிட்ட கேட்கறது, அந்த ஞான யஜ்ஞத்தை அபியாசம் பண்ணி இருக்கிறதுனால அது ஒரு ஆச்சரியமான ஒரு பரிசுத்தி. இது இப்படி பல மகான்கள் அந்த காலத்துல எல்லா சிஷ்யாளுக்கும் இந்த மாதிரியான ஒரு கொடுப்பன் இருந்தது, இப்போ அந்த மாதிரியான கொடுப்பனை இல்லை, சிஷ்யாள்லாம் எங்கேயோ இருக்கா, ஆச்சாரியாளுக்கும் இப்போ ரொம்ப விசேஷமான காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. அதே இப்போ திருக்குழந்த ஆண்டவனை பற்றி சொல்லிட்டு வரைச்சே கட்டாயம் இதை கேட்குறவாளுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், பூர்வாச்சாரியாளுடையதான சில பெருமைகள் எல்லாம் சொல்லச்சே உடனே அதை பிரகிருதம் ஆண்டவனோட ஒப்பிட்டு பார்த்துட்டு சில விஷயங்களை யாரும் மனசுல வேற விதமாக விகல்பம் பண்ணிக்க கூடாது, அது ரொம்ப அவசியம். அது அந்த 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 பெருமைகளை சொல்லச்சே அந்த பெருமைகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுன்றது சில பேருடைய துஷ்டத்தனம் நான் பார்த்துருக்கேன், அதனால அவ சில விதமான விகல்பமான பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவா, அது ரொம்ப தப்பு. அது ராமன் வேற கண்ணன் வேற, அதனால நாம் ராமனை அனுபவிக்கச்சே ராமன் அனுபவிக்கிறோம், கண்ணன் அனுபவிக்கச்சே கண்ணன் அனுபவிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ராமனை அனுபவிக்க ராமன் ராமன்னா எப்படி ஆக்குமாக, ராமன்னா சத்யந்தன் ராம சத்திய பராக்கிரமான்னு சொல்லியிருக்கார், அப்பா அவனுடைய வார்த்தையை ஒரு நாளும் விரமாட்டார், இவ்வளோ எதுக்கு அப்படின்னா அது சித்தி, அதுவும் சித்தி எவோ அதுவும் குடும்பக்கார சித்தின்னா கூட ஐயோ அவள் அம்மா ஸ்தானம்னு சொல்லி ஒரு வார்த்தை மீறமாட்டா, அது மாதிரி எப்போ ஏகபத்னி விரதனாக இருப்பார், தீக்ஷிதம் ரதசம்பன்னம் வராஜின தரம் சுச்சியம் அப்படின்னு எப்பவும் அப்படியே ஆச்சாரமாக இருப்பார், மடியாக இருப்பார், யாகத்துக்கு தயாராக இருக்கக்கூடியதான தீக்ஷிதர் மாதிரி இருப்பார், எப்படியாகும் பைசால ஆசையோட இருக்க மாட்டார். இப்படி இல்லாம ராமனை பத்தி சொல்லணும், அதே சமயம் கண்ணனை பத்தி சொல்லச்சு எப்படின்னா ராமாவதாரத்தில் ராமனுடைய மெய் தஞ்சம், கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுடைய பொய் தஞ்சம் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. கிருஷ்ணன்னா எப்படி இருப்பாருன்னா கிருஷ்ணனா அவரா ஒரு மடி விழுப்பு பார்க்க மாட்டார், அப்படியாக எல்லா இடப்பசங்களோடையும் சுத்தின் இருந்தார், ஆச்சாரம் பார்க்க மாட்டார். ராமன்னா அப்படியே ஆச்சாரம் வசிஷ்டாச்சாரம் ராமனோடது, கிருஷ்ணனுடைய ஆச்சாரம் என்ன அப்படின்னா அது விரமாத்தம். இப்படி கிருஷ்ணனை பற்றி அனுபவிக்க அவராக்கும் நிறைய போய் சொல்வார், அப்படியாகும் ஆசைப்பட்ட பொண்ணு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிப்பார், யாரையும் மாட்டேன்னு சொல்ல மாட்டார், அப்புறம் ஆகாரம் ஆகாரம்னா அதெல்லாம் பார்க்க மாட்டார், விதுரனுடைய வீட்டில் கூட போய் சாப்பிட்டு வந்தார், அப்புறம் ஏன் சாப்பிட்டான்னா அதுக்கு ஒரு சாஸ்திரம் சொல்லுவார், இப்படி எல்லாம். அதனால ராமன்னா வேற, கிருஷ்ணன் தான் வேறதான். ராமன் பிறக்கச்சே நாலு குழந்தையோட பிறந்த, நாலு நாலு பேரா பிறந்தா, கிருஷ்ணன் பிறக்கச்சே ஆறு பேரை ஒழிச்சுட்டு தான் பிறந்தார் அப்படின்னா, இது ஒன்னே ராமனையும் கிருஷ்ணனையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டேன். அதே போலத்தான் சொல்றேன். அதனால திருக்குழந்தாண்டவனுடைய அம்சம் விசேஷாம்சங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரைச்சே அந்த விசேஷாம்சங்களை உடனே ஒப்பிட்டு பார்த்துட்டு அதனாலே சில விகல்பமான துஷ்ட வார்த்தைகள் எல்லாம் யாரும் நினைச்சுக்க கூடாது, அதை மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா மேற்கொண்டு திருக்குழந்தாண்டவனை பத்தி சொல்ல போற விஷயங்கள்லாம் அது பூர்வாச்சாரியாளுடையதான வழியிலே, அதை நாம் அப்போ பூர்வாச்சாரியால சேவிக்கிறாப்போன்றதான அந்த ஒரு அனுபவம் திருக்குழந்தாண்டவனிடத்துல நமக்கு கிடைச்சதுன்றதான அம்சத்தை நாம் அனுபவிக்கிறதுக்காக சொல்றதை ஒழிய அதை வேற யாரோடையும் ஒப்பிட்ட வேண்டாம்ன்றதான பிரார்த்தனை. அதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. திருக்குழந்தாண்டவனுடைய விசேஷமான ஒரு நித்தியகர்மானுஷ்டானங்களில் ரொம்ப எல்லா அப்படியே மனசு ஈடுபடும்படியா அவருடைய பெருமையை சொல்லணும். திருக்குழந்தா ஆசிரமத்துக்கு வந்த பிறகு அது முன்னாடி இருக்கிறத சொல்கிறேன். எப்படி ஆண்டவன் உபன்யாசங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாலும் எப்படி அந்த காடந்தேயத்தை ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே ஜனிச்சாரோ, அப்புறம் திருக்குழந்த தேரவிழுந்தவர் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே இவருக்கு ஞானம் வந்ததோ, அவர் எப்படி ஆக்கூர் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே பரநியாசமும் ஏற்பட்டு அப்படியே நல்ல பரிபூர்ணமான எல்லாம் எல்லாம் கிடைச்சதோ, அப்புறம் தெம்பராண்டவன் ஆசிரமத்துக்கு வந்தாவிட்டு தெம்பராண்டவனுக்கு அத்தனை சிஷியால் இருந்தா இருந்தாலும் கண்ணன் சுவாமியினிடத்துல ரொம்ப பிரேமம் அதிகம், அது ரொம்ப விசேஷம். ரொம்ப ஹே அவன் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு பிரவச்சனம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடம்னா அவரோட இடத்த, இவர் எல்லாம் பாரத தேசம் பூரா பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், பாம்பே எல்லாம் போயிட்டே இருப்பாரான். அதனால அதே மாதிரி மெட்ராஸில், மெட்ராஸில் ஒரு இடம் பாக்கி கிடையாது. அதில் விசேஷமாக கோயம்புத்தூர் அதெல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப நிறைய பிரயோஜனம் பண்ணியிருப்பார். அதை கேட்டு ஆண்டவன் சந்தோஷப்படுவாரான். நம்ம சிஷியன், நம்ம சிஷியால் இவ்வளோ ஆச்சரியமாக பிரமாதமாக பேர் வாங்குறா, நன்னா பிரயோஜனம் பண்ணுறான்றா, சுவாமி சுவாமின்றா ரொம்ப சந்தோஷப்பட்டு, கண்ணன் இங்கே வந்து இங்கே உட்காந்துட்டு சொல்லணும்டா, இங்கே உட்காந்துட்டு சொல்லணும் அந்த பிரயோஜனத்தெல்லாம் அப்படின்னு எப்பவும் சொல்லிட்டு இருப்பாரான். அப்படி அப்பப்போ சொல்லுவாரான். அவரை ஆச்சாரியர் ஆக்கணும்னு அவருக்கு ஆசை. அடுத்தடுத்து ஸ்ரீகாரியம் சுவாமிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசௌகரியம் ஏற்பட்ட போது கண்ணன் சுவாமியை கூட்டம் நிர்பந்தமாக ஸ்ரீகாரியமாக்கிவிட்டார். தேவெல்லாம் நீர் தான் ஸ்ரீகாரியமாக இருக்கணும், நீ தான் ஸ்ரீகாரியமாக இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியாருடைய உத்தரவை மீறலை. ஸ்ரீகாரியமாக இருந்துட்டே பிரவச்சனங்களையும் குறைச்சிக்கல. இப்படி வரைச்சு முதல்ல ஸ்ரீகாரியமான உடனே ஆண்டவன் பண்ணது இந்த ஆசிரமத்தினுடைய நிர்வாகம் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் கவனிப்பார் இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா அது முன்னாடி இருந்தவர்களுக்கு அவ்வளோ லௌகீக சாமர்த்தியமும் போரல. தெம்பராண்டவனோ அவர் பைசாவை பற்றி எந்த பேச்சும் பேச மாட்டார், பேசவே மாட்டார். சொத்தை பற்றியோ பைசாவை பற்றியோ பேசவே மாட்டார். அதனால கொஞ்சம் நிர்வகிக்கிறதுக்கு சரியால பேர் இல்லாமல் இருந்தது. ஆண்டவன் ஸ்ரீகாரியமான உடனே முதல்ல ஆசிரமத்தினுடைய சொத்துக்களுடைய நிர்வாகத்தை நன்னா ஆச்சரியமாக திறப்படுத்தினர். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சொத்துக்களுடைய நிர்வாகத்தை முதல்ல திறப்படுத்தினர். வரவெல்லாம் சரியாக வரவு வச்சு, கணக்கெல்லாம் சரியாக கணக்கு பண்ணி, செலவையும் அதிட்டமான செலவுகள்லாம் பண்ணி, அது முக்கியமான செலவுகள்லாம் நன்னா பண்ணி, அது மாதிரிலாம் முதல்ல அதை திறப்படுத்தினார். அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிச்சுதான் அந்த பெரியாண்டவனுடைய 160வது திருநக்ஷத்திரம் வந்தது. எல்லாரும் பிரமிக்கிற மாதிரி பண்ணி வச்சார் திருக்குழந்தாண்டவன். 160 பெரியாண்டவன் 1800 இல்லையா, அது 1960 வந்தது. அப்போ ஸ்ரீகாரியமாக இருந்தார் ஆண்டவன். அப்போது எல்லாரும் பிரமிச்சு போயிட்டா. இந்த ஆண்டவன் சம்பிரதாயம்ன்றது நிறைய நிறைய சிஷ்யால் இருந்து அந்த சிஷ்யாளுடையதான சமிருத்தி, அந்த சிஷ்யாளுடையதான திரட்சி, அவெல்லாம் சேர்ந்து ஸ்ரீரங்கத்தில் எவ்வளவு அபிமானிச்சிருக்கா எல்லாத்தையும் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் காட்டி கொடுத்துட்டார் அவர் ஆண்டவன். அது அந்த காலத்தில் ஒரு பெரிய டாக் ஆஃப் த சம்பிரதாயம் மாதிரி அது. ஆனால் அது வரைக்கும் தெரியாது இவரோ தெம்பராண்டவனோ ஒரு இடத்துல சஞ்சாரம் போல இருந்த இடத்துலயே இருந்தார். எந்த இதுவும் எந்த ஒரு மாதிரி ஒரு பிரச்சண்டமான ஒரு வைபவங்களும் பண்ணி வைக்கலை. எதுவாக இருந்தாலும் சிஷியால் பண்ணால் போகிறோம், அதுக்கு மேலே தானாக எதுவும் ஈடுபடுத்தி செய்ய மாட்டார். சன்னியாசின்னா நல்ல கடைஞ்செடுத்த சன்னியாசி, இப்படி இருக்குச்சே. இவர் சீகாரியமானது தான் அந்த ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு லிஃப்ட். அப்போ பிரமாதமாக பண்ணி வச்சாராம். அந்த 160வது திருநட்சத்திரம் பெரியாண்டவனுடைய திருநட்சத்திரம் பிரமாதமாக பண்ணி வச்சார். அப்போதான் ஆண்டவன் சம்பிரதாயம்னா இவ்வளவு பெரிய சம்பிரதாயம் என்ன எல்லாரும் கண்ணில் பார்க்கும்படியாக பண்ணி வச்சார். நிறைய பேரை வர வச்சு, நிறைய வித்வான்களை வர வச்சு, பிரமாதமான சம்பாதனை பண்ணி வச்சு, பெரிய வித்வத் சதஸ் நடத்தி, ஆச்சரியமான பெரிய தவியாராதனை பண்ணி வச்சு, அது மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு என்றது. அதுக்கு முன்னாடி தேரவந்தூர் ஆண்டவன் காலத்தில் நடந்தது, காஞ்சிபுரத்தில் நடந்தது. அப்போ காஞ்சிபுரத்தில் தேரவந்தூர் ஆண்டவன் எதுவாக இருந்தாலும் அப்போ எல்லா இருந்தாலும் பெரிய வைபவம் ஆகிடும். அது தேரவந்தூர் ஆண்டவனுடைய ஒரு அது ஒரு அதிர்ஷ்டம். அது அவர் எந்த வைபவம் எடுத்தாலும் அது பிரமாதமாக நடந்துடும். அப்படியே 3000 பேர் 4000 பேர் வந்து சரியாராதன் நடந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் அது தேரவந்தூர் ஆண்டவன் காலத்தில். ஆனால் அதையெல்லாம் மிஞ்சி போச்சு. அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணி வச்சார் திருக்குழந்த ஆண்டவன். அதையும் முக்கியமாக ஒரு சம்பிரதாயத்துக்கு, இந்த சம்பிரதாயத்தை பற்றி அடிக்கடி வெளியில் பேச்சு நடமாடணும்னா முதல்ல அதுக்குன்னு ஒரு பத்திரிகை இருக்கணும். அந்த பத்திரிக்கை மாதம் மாதம் போய் வெளியில் பேச்சு வரணும். இந்த மாதிரியான வியாசங்கள்லாம் அதில் வருது, சம்ப ஆண்டவன் இப்படி இருக்கா அப்படின்னு ஆண்டவனை பற்றி அடிக்கடி அவளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னா அது பத்திரிகை வேணும்னு சொல்லி 1955 ரங்கநாத பாதுகா பத்திரிகை ஆரம்பித்தார். ஆண்டவன் தான் ஆரம்பித்தார் அந்த பத்திரிகையை. ஆண்டவன் ஆரம்பித்து நடத்தின பத்திரிகை அப்படின்ற ஒரு ஒரு பக்தியில் தான் அடியேனுமே இப்போ 15 வருஷம் ஆகிடுத்து, 15 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுத்து. ஆண்டவனுக்கு நாம் செய்யக்கூடியதான கைங்கரியம் என்று அந்த பாதுகா பத்திரிகையினுடைய பொறுப்பை அடியேனும் சுவீகரிச்சுண்டு ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகைகளுடைய பலத்தினாலே, பிரகிருதம் ஆண்டவனுடையதான ஒரு அனுமதியினாலே, அவருடைய அனுகிரகத்தினாலே நடத்திண்டு அப்படி காலம் போயின்ட்டுருக்கு. அதுவும் நன்னா நடக்கிறதுன்னு எல்லாரும் எல்லாரும் பாதுகா பத்திரிகையை ரொம்ப பெருமையாக பேசிக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் திருக்குழந்த ஆண்டவன் அந்த ஆரம்பத்தில் அனுகிரகம் இருக்கும். பாதுகையினுடைய பத்திரிகை ஆரம்பத்தில் பார்த்தா ஒரு அனுகிரகம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களாக இருக்கும். திருக்குழந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே ஆரம்பித்த பத்திரிகை, அவருக்கு நம்மாலே செய்யக்கூடிய கைங்கரியம் என்று அந்த பத்திரிகையை அடையணும் சம்பாதகராக என்னால் முடிஞ்சதை சமர்ப்பிச்சுட்டுருக்கேன். திருக்குழந்த ஆண்டவன் 1955 இந்த பத்திரிகை ஆரம்பித்தாச்சு. அதை ஆரம்பித்து நல்ல அபூர்வமான வியாசங்கள்லாம் வரவழைச்சு அதை ஒரு முக்கியமான ஒரு டூல், அது நம்ம சம்பிரதாயம் மேற்கொண்டு ஆண்டவன் சம்பிரதாயம்னு வெளியில் எல்லாரும் அதை பற்றி ஸ்மரிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் உண்டானதான ஒரு ஹேத்து அந்த பத்திரிகை ஆரம்பித்தது. அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டவன் நிறைய பண்ணியாச்சு, அந்த விஷயங்கள்லாம் அப்புறம் சொல்லணும். இப்படி இருந்தபோது தான் 1960 பெரியாண்டவனுடைய விசேஷமாக திருநட்சத்திரம் நடத்தியாச்சு. அப்புறம் 1963 செம்பராண்டவன் அடுத்தது கண்ணன் சுவாமி தான் அப்படின்னு திருவுள்ளத்தோட உறுதியாக அவரை நிர்பந்தமாக ஆச்சாரியன் ஆக்கியாச்சு. ஆண்டவன் சொல்லியாகும், எனக்கு ஒன்றும் யோக்கியது கிடையாது, இவ்வளோ பெரிய ஆச்சாரியாலாம் இருந்த இடத்துல என்னையும் வந்து ஆச்சாரியன்னு உட்காந்து இப்படி இருக்கு, யோக்கியது கிடையாது. ஆனால் ஏன் வந்துட்டான் தெரியுமா, அந்த சுத்த சன்னியாசி அவருடைய வாக்கை மீற முடியாது, அவர் சாபம் எனக்கு, அப்புறம் நான் நன்னா இருக்க மாட்டேன்னு பயந்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த வார்த்தைகள் ஆண்டவனே சொன்னது, அவருக்கு பயந்துன்னு வந்துட்டேன், அவர் வார்த்தையை அந்த சன்னியாசியினுடைய வார்த்தையை மீறினா நான் நன்னா இருக்க மாட்டேன், அதனால தான் பயந்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவன் திருக்குழந்த ஆண்டவன். இந்த வார்த்தைகளை 100% சத்தியம்னு எடுத்துட்டாலும் தெம்பராண்டவன் இவர் தான் ஆச்சாரியனாக வரணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு தீர்மானத்தில் அது இனிமேல் இந்த சம்பிரதாயம் பெரியாண்டவன் சம்பிரதாயம் மேற பரிமளிக்கணும்னா இவர் தான் அப்படின்னு அவருடைய திருவுள்ளம், அது தீர்மானமான திருவுள்ளம். அந்த தீர்மானமான திருவுள்ளத்தை மதித்து ஆண்டவன் அப்புறம் வந்தாச்சு. அதனால் ஆண்டவன் தனக்கு யோகியதை இல்லை அப்படின்னு சொல்கிறது அது பாஷிகார் தேசிகன் வாழெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துட்டு தனக்கு அந்த மாதிரியான யோகியதெல்லாம் கிடையாது, பெரியாண்டவன் எப்படிலாம் இருந்த, திருக்குளம் தேசிகன் வழித்தூர் ஆண்டவன் அவளாம் மாதிரியா நான் அப்படின்னு சொல்கிறது ஒரு அனுசந்தானம். அது அந்த அனுசந்தானம் எல்லாருக்கும் இருக்கும், அது எல்லா ஆச்சாரியாளுக்கும் இருக்கும், நம்ம பெரியவாள் மாதிரி நாமா அப்படின்ற ஒரு அனுசந்தானம் இருக்கும். அதனால அந்த வார்த்தையை சொல்லியாச்சு. ஆனால் அந்த பெரியவாள்லாம் ஆச்சாரியாளெல்லாம் என்ன மாதிரியாக சேவிச்சிருப்போமோ அந்த அந்த ஒரு அதிர்ஷ்டம் திருக்குணந்த ஆண்டவனை சேவிக்கச்சேவும் நமக்கு கிடைச்சிது. ஆச்சாரிய பூர்வாச்சாரியாலெல்லாம் சேவித்தோம் என்று நினைக்க முடியாது. ஆசிரமத்துக்கு எழுதின பிறகு அனுஷ்டானத்துல ரொம்ப பரிசுத்தமான அனுஷ்டானம், ரொம்ப பரிசுத்தமான அனுஷ்டானம். முன்ன உபன்யாசம் பண்ணிக்கொண்டு அங்கங்க ரொம்ப சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு இருந்த போது, அப்போ கிரகஸ்தரா இருந்ததுனாலையும் ரொம்ப காரியம் அலைச்சல்லாம் இருந்ததுனாலையும் சில விஷயங்கள்லேயே கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும்படியும் இருந்திருக்கும் இருந்தது. ஏன்னா ஒரு ஏகாதசி உபவாசம் கூட இருந்திருக்க முடியாது. ஒரு நாளைக்கு மூணு பிரவச்சனங்கள் வச்சுட்டு உபவாசம் பண்ணிட்டு அதுவும் வெளியூர்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்க முடியாது, அது ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா. ஆனால் ஆசிரமத்துக்கு வந்து ஆச்சாரியனாய் வந்து ஆண்டவன் ஸ்தானம் என்று ஒரு ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஸ்தானத்துக்கு வந்தாவிட்டு, ஐயோ பெரிய ஆண்டவன் இருந்த இடம், சின்ன ஆண்டவன் அலங்காரம் பண்ண இடம், தேரவிந்திர ஆண்டவன் எவ்வளவு என்ன சுத்தமான பரிசுத்த ஆத்மாவா பேர் வாங்கின இடமாச்சே இது, தெம்பர ஆண்டவனை போலே ஒரு ஆச்சாரியால் உண்டு. அவா இருந்த இடத்துக்கு நாம வந்து ஒரு ஆச்சாரியன்னு உட்கார்ந்தா என்ன அர்த்தம் அது? அவா பேரை காப்பாத்துறதுக்கு நாம் ஏதாவது கொஞ்சமாவது அவளை போல இருந்து காட்ட வேண்டாமா என்று அந்த ஒரு பயத்துல எல்லா அனுஷ்டானத்தையும் பூர்வாச்சாரியாளுடையதான அனுஷ்டானத்தை ஒன்று கூட குறைக்காம தான் பண்ணியாச்சு. அதை இருந்து பார்க்கணும். அதுவும் அவ்வளவு சௌக்கியத்தில் இருந்துட்டும், நல்ல சௌக்கியத்தில் இருந்துட்டும் எங்கே போனாலும் கார்லேயே போயிட்டு இருந்தவருக்கு இனிமேல் கார் ஒரு வண்டியில் ஏறக்கூடாது, எல்லாத்துக்கும் நடக்கணும், நடந்தே போகணும்னா அதுவே இந்த காலத்தில் நமக்கு தெரியும். எல்லாத்துக்கும் வண்டியில் போயிட்டு ஒரு இடத்துக்கு நடந்து போகிறதுன்னா எவ்வளோ சிரமப்படுறான்னு, ஆற்றுலேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு கூட இப்போல்லாம் அந்தந்த ஊர்லேருந்து நித்தியம் பெருமாளை சேவிக்கிறவா கூட ஆற்றுலேருந்து கோவிலுக்கு போச்சே வண்டியில் போகிறா. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ அவ்வளோ தூரம் சௌகரியம் பழகி போயிடுது. அப்படி இருக்குச்சே எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கணும்னா எவ்வளோ பெரிய இது. கார் தான் ஒரு கார் எழுந்துக்கிறதுலேருந்து ஆண்டவன் விடியற்காலில் எழுந்துக்கிறதுலேருந்து அனுஷ்டானம் எல்லாம் பூர்வாச்சாரிய அனுஷ்டானத்தில் கொஞ்சம் கூட மாத்தமே கிடையாது. அதுவும் தீர்த்தாமட போனால் அவகாக ஸ்நானம் இல்லாமல் மூழ்கி எழுந்தால ஒழிய ஆண்டவனுக்கு தீர்த்தமாடினோன்றதான எண்ணமே வராது. அது சொல்லுவார் அவர். அது கேச்சே அது என்ன எல்லாரும் மொண்டு கொட்டின்னு குளிச்சா எப்படா விழுப்பு போகும் அப்படின்னு. அது மொண்டு கொட்டின்னு குளி நாம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் தலையால தண்ணி கொட்டி கீழால தண்ணி போச்சுன்னா நமக்கு விழுப்பு போகும்னு. ஆண்டவன் என்ன நினைப்பு அப்படின்னா கீழாலேந்து முழுகிய தலை வரைக்கும் முழுகினாத்தான் தலையால முழுக்க விழுப்பு போகும்னு ஆண்டவனுக்கு நினைப்பு. அது சாஸ்திரம் அந்த மாதிரியான பழக்கத்தை சொல்லி வச்சிருக்கா. அதான் எப்படா மொண்டு கொட்டுண்டா எப்படி விழுப்பு போகும் அது? அப்படி அமைந்து போன தீர்த்தம் வேணா தானே விழுப்பு போகும். அதனால அமைந்துதான் தீர்த்தமாடணும். அமைந்து தீர்த்தமாடணுன்றத எந்த யாத்திரையிலையும் சரி, ஏதாவது ஒரு ஊர்ல சௌரியம் இல்லை, குளம் இல்லை, ஏரி இல்லை, கால்வாய் இல்லை, இல்லைன்னா ஆறுதான் இல்லைன்னா கணத்துல இறங்கி குளிச்சுடுவார். அதுன்னு கணத்துல எனக்கு படிக்கட்டு இல்லாத கணரா பரவாயில்ல ஏணியை வை அப்படின்னு ஏணியை வச்சு அந்த கணத்துல இறங்கி குளிச்சு அதுல முழுகி அந்த மொழி எழுந்தால வழிய தீர்த்தமானிருந்தான் நினைப்பே கிடையாது. அதனால தினமும் அவகாக ஸ்நானம் தான். இப்படி இருக்குச்சே ரெண்டு ஒரு முறை கணத்துக்குள்ள இப்போ ஏணியில் இறங்கி உழவே விழுந்துட்டு இருக்கார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கூட ஒரு வாட்டி அதே போல கணத்துல இறங்கி அப்போ ஜலம் இல்லை முக்குளத்துல, அதனால கணத்துல இறங்கி தீர்த்தமானணும்னு சொல்லிட்டு தினமே கணத்துல தான் இறங்குவார். அங்கே இருக்க போகுது இருந்தாருன்னா ஒரு வாட்டி அந்த வழுக்கி ஏணியில ஏந்து வழுக்கி கணத்துக்குள்ள விழுந்துட்டார். இல்லை ஆனால் அதுக்காகலாம் பயந்துட்டு விடுறது கிடையாது. அடுத்து எப்பவும் அவகாச ஸ்நானம் தான். அந்த அவகாச ஸ்நானமும் எப்படின்னா கார்த்தால ஸ்நானம், கார்த்தால ஸ்நானம் கட்டாயமா அந்த நாலு மணிக்கு அந்த பிராமே மூத்தே ஊத்தாயன்னு சாத்தனை சொல்லித்தே அதை ஆண்டவன்கிட்ட பார்க்கணும். என்ன குளிர் என்ன மழை எதுவாக இருந்தாலும் சரி அந்த நாலு மணிக்குன்றது கட்டாயம் ஸ்நானம், அவகாச ஸ்நானம் தான் அதுவும். அதே போல அது மாத்தியானிக ஸ்நானம் பண்ணாத ஒரு நாள் போகாது. மாத்தியானிக ஸ்நானம் தான் அவகாச ஸ்நானம் பண்ணி திருப்பி ஆசிரமத்துக்கு எழுதி பாதுகாராதனத்தை அவ்வளவு பரிபூர்ண பக்தியோட பாதுகாராதனத்தை பண்ணி அப்புறம் பாதுகார தீர்த்த விநியோகம் பண்ண அடுத்த காரியம் வேற வேற காரியம் பண்ண மாட்டார். அதுக்கு அடுத்தது அடுத்த காரியம் பாதுகாசகாசர பாராயணம் தான், கத்தியத்திரைய பாராயணம். அது இல்லாத ஒரு நாள் போகாது. பாதுகாசகாசனம் தான் நம்ம ஆசிரமத்தினுடைய சொத்து. பாதுகாசாஸ்திரத்தை பாராயணம் பண்ணாதான் நமக்கு நல்ல பொழுது அப்படின்றதான ஒரு ஒரு பயபக்தி. பாதுகாசாஸ்திரம் நித்தியம் பாராயணம், பாராயணம் பண்ணாலும் ஒரு நாள் போகாது. பாராயணம் ஆச்சா அடுத்த அடுத்தது அடுத்த விட அடுத்த புகழ் வேற ஒன்றும் கிடையாது. பேப்பர்லாம் தொடமாட்டார். முதல்ல ஒரு இப்போ சொல்லக்கூடியது, இந்த அனுஷ்டானம் முதல் 20 வருஷம் ஆசிரமத்து ஆச்சாரியராக வந்ததுக்கப்புறம் முதல் 20 வருஷம் இந்த அனுஷ்டானங்களில் மாற்றமே கிடையாது. அப்புறம் என்ன மாற்றம்னா, அசக்தி வந்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள் இருந்தது, ஆனால் இந்த முதல்ல 20 வருஷத்துக்கு இந்த மாற்றங்கள் எதுவும் கிடையாது. அடுத்தது காலக்ஷேபம் தான், அடுத்தது உபன்யாசம் தான். அது நடு இது நடுவுலையே இந்த சிஷ்யாலெலாம் சமாசீனம் பரநியாசம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாள்னா கரெக்டாக அது அந்த சமயத்தில் அந்த பிரேக் இருக்கும், காலக்ஷேபத்துக்கு காத்தால் பிரேக் இருக்கும். அந்த அந்த சமயத்தில் சமாசீனம் பரநியாசம் எல்லாம் சிஷ்யாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியோடு அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு காத்தால் முடிஞ்சதுன்னா ரெண்டு காலக்ஷேபம் வச்சுப்பார், இல்லைன்னா கட்டாயம் ஒரு காலக்ஷேபம் வச்சுப்பார். அது எல்லாத்த விட நித்தியம் திவ்ய பிரபந்தம் சந்தை சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு. அவருக்கு அது சொல்லிக் கொடுக்காம அவருக்கு ஒரு ஒரு மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப சூன்யமாக தெரியும். அதனால் ஆசிரமத்து பசங்க அப்போல்லாம் இருப்பா, சாரநாதன் இருப்பா, வாய்ப்பா யாராவது இருப்பா, அவள் சந்தை சொல்லிக் கொடுக்கணும் விடாமல். சஞ்சாரத்தில் கூட சரி, ஆழ்வார் பாசுரத்தை சந்தை சொல்லிக் கொடுத்து அவள் அந்த அதை சொன்னா தான் திருப்தி. அதனால் சந்தை சொல்லிக் கொடுக்குறது. அதனால் உபன்யாசம், சந்தை, காலக்ஷேபம், பாதுகாராதனம் எல்லாம் சகாலத்தில் எப்படி ஆச்சரியமாக நடக்கும். இது யார் யாராவது மேலே போட்டு விட்டான்னா உடனே உடனே திருப்பியும் தீர்த்தா மாடுவார். வரபாளுக்கு சில பேருக்கு விழுப்பு தீட்டே பார்க்க தெரியாது. ஆச்சாரியன் மேலே கூட சில பேர் காலை தொட்டு விடுவா, சில பேர் மேலேயே பட்டு விடுவா. உடனே ஸ்நானம் தான், இந்த ரெண்டு ஸ்நானத்துக்கு மேலே இது அடுத்த ஸ்நானம். இது மாத்தியான ஸ்நானம் போக எப்பவும் அது சுத்தமாக தான் இருப்பார். யார் மற்றவாள்லாம் யார் மேலே பட்டான்னா உடனே ஸ்நானம் தான். அது மாத்தியானிக ஸ்நானம், மாத்தியானிக ஸ்நானத்துக்கு மாத்திரம் திருப்பியும் அங்கே அங்கே வேலை எப்பவும் காவேரிக்கு எழுதார்னு சொல்ல முடியாது மாத்தியானிக ஸ்நானத்துக்கு. ஆனால் இங்கே இருக்கச்சே அப்பவும் மாத்தியானிக ஸ்நானத்துக்கு அவகாச ஸ்நானம் குறைச்சிக்க மாட்டார். அவகாச ஸ்நானம் இங்கே ஸ்ரீரங்கத்தில் பெரியாசிரமத்தில்ன்னா பெரியாசிரமத்தில் குளத்தில், சின்னாசிரமத்தில் சின்னாசிரமத்தில் குளத்தில் எப்பவும் ஜலம் இருக்கும். பெரியவாள்லாம் தீர்த்தாமடணுன்றதுக்காகத்தானே பெருமாள் ஜலத்தையே ரொப்பி வைக்கிறார். அதனால் ஆண்டவன் தீர்த்தாமடம் தீர்த்தாமடணும்னா தீர்த்தாமடுறதுக்கு தீர்த்தம் சித்தமாக இருக்கும். அது இது எங்கேயா இருந்தாலும் சரி, அவகாச ஸ்நானமும் மாத்தியானிக ஸ்நானமும் அவகாச ஸ்நானம் தான். இது முண்டு கொட்டின் குளிக்கிற ஸ்நானம்ன்றது கிடையவே கிடையாது. அதே போல் பேப்பரை தொடமாட்டேன் முதல்ல 20 வருஷம். ஃபஸ்ட்டு 20 வருஷங்களில் இப்போ கடைசி வரைக்கும் தான். ஆனால் எப்போ பேப்பர் படிப்பார்னா காத்தால அனுட்டானா முடிஞ்சு காலக்ஷேபெல்லாம் முடிச்சுண்டு அது அதுக்கு நடுவில் சமாசீனமோ பரநியாசங்களோ இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சவட்டும் மாத்தியானிக ஸ்நானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மேற்கொண்டு ஸ்நானம் இருக்கிறதுனால ஸ்நானத்துக்கு முன்னாடி பேப்பர் பார்க்கறது உண்டு. இல்லைன்னா அப்பவும் பேப்பர் பார்க்க மாட்டார். அப்புறம் தீர்த்தாமணி, அதுக்கப்புறம் வித்யாராதனம், பிக்ஷையாகி அதுக்கப்புறம் பேப்பர் பார்க்கறது அது உண்டு. அதுக்கு மேலே பேப்பரை தொடுறது பேப்பர்ன்றது அது ஏதோ மடி விழுப்பு அப்படின்னு ஒரு இது. அதனால் பேப்பர், பிளாஸ்டிக், ரப்பர், இது கண்ணாடி இதை எந்தையும் தொடமாட்டார். ஏன்னா இந்த விஷயங்களும் இதெல்லாம் என்னென்னா எல்லா வைதிகளுடைய அனுஷ்டானத்துலேயும் இருந்தது தான். அது பேப்பர், பிளாஸ்டிக், ரப்பர், கண்ணாடி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏதோ விழுப்பு சாமான் அப்படின்னு இப்படிலாம் இந்த காலத்தில் தெரியவே தெரியாது யாருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக்னால் இப்போல்லாம் மடின்னு நினச்சிட்டு இருக்கோம் நாம. அவெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் அப்படி நினைக்கல. ஏன்னா அந்த இதில் சொல்லச்சே சாஸ்திரத்தில் சொல்லச்சே பானை கூட சரி, பானை கூட விழுப்பு சொல்லியிருக்கு, பானைக்கு விழுப்பு சொல்லியிருக்கு. வந்து இவர் சுண்டபாளையம் ராமபுத்திராச்சார சுவாமி சாதிக்கச்சே சொல்லியிருக்கார். அது பானை முதலான வஸ்துக்கள் சாமான்கள்லாம் போட்டு வைக்கிற வஸ்து உண்டோ இல்லையோ, அந்த காலத்தில் பானையில் சாமான்லாம் போட்டு வைப்பாளே. அதனால் பானைகளெல்லாம் தொடுறதுன்னா கூட பானைக்கு வந்து துணி மாதிரி விழுப்பு கிடையாதுன்னாலும் அதுவும் அந்த பானைகள்லாம் தொடுறதுன்னா அதுக்கப்புறம் திருவாராந்தெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டா விட்டு அதுக்கப்புறம் பானை முதலான வசூக்களை தொட்டு நகர்த்துறது அது இது முதலான காரியங்கள்லாம் வச்சுக்கலாம். என்ன பானைன்றது ஏற்கனவே உபயோகப்படுத்தி தொட்டு பழக்கப்படுத்தின பானைகளை சொல்கிற முதல் நாளும் தொட்டு மறுநாளும் தொட்டு அடுத்த நாளும் தொட்டக்கூட அந்த மாதிரி அவ ஏதோ ரொம்ப சூக்ஷ்மமாக பார்த்து வச்சுருந்தா. துணின்னா விழுப்பு, பானைனா கூட அது கூட சில சமயத்தில் தான் விழுப்பு, அது சில சமயங்களில் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா. அது அதாவது இந்த பானை விஷயத்தை சொன்னால் புரியுறதோ புரியலையோ, அதாவது வழக்கமான உபயோகத்தில் இருக்கிற பானைகள் அந்த பானைகளை அதுக்கும் ஓரளவு அசுத்தி உண்டு என்று அந்த மாதிரியான பானைகளை அதுக்கப்புறம் எல்லா திருவாராதனும் சாப்பிட்டுக்கிட்டுலாம் முடிச்சா விட்டு தொட்டுண்டு அதை உபயோகப்படுத்தலாம், அதை பற்றி இல்லை. அதனால் அதுக்கு முன்னாடியே அதை தொடர்றதுன்றத வழக்கம் வச்சுக்க வேண்டாம், ஏன்னா அது திருவாராதனத்துக்கு உண்டான சுத்தி அதனாலே போயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி பானைக்கே ஆச்சாரம் பார்க்குற சம்பிரதாயம். அதில் இந்த ஆண்டவன் துணி இது பேப்பரும் துணியும் ஒன்று தான் அபிப்பிராயம். ஏன்னா இதுவும் துணியும் தாவரத்துலேருந்து தான் வருது, பேப்பரும் தாவரத்துலேருந்து தான் வருது, அதனால ரெண்டுமே உழுப்பு சேர்ந்தது தான் அப்படின்னு பெரியவாளுடைய அனுஷ்டானம் அது. அதை ஆண்டவன் தானும் குறைச்சிக்காம பேப்பர் கூட விட மாட்டார். அந்த மாதிரியாக அந்த சுத்தியை பார்த்துக்கிறது, எந்த சுத்தியும் குறைச்சிக்கிறது கிடையாது. அப்புறம் பிக்ஷைக்கு ஏழுனா ஆண்டவன் பிக்ஷைக்கு ஏழுனார் வந்தார், அவ்வளோதான். ரொம்ப சுருக்கமாக இருக்கும் பிக்ஷை, அது ரொம்ப சுருக்கமாக இருக்கும் பிக்ஷை. சாப்பிட்றதுன்னு விடுபடுன்னு சாப்பிட்ருவார். ரொம்ப நாய் நீண்ட ரொம்ப சாப்பிட்டுருக்குறது, ரொம்ப நாய் சாப்பிட்டுருக்குறது, அதுவும் ரொம்ப விதவிதமாலாம் சாப்பிடணும். ஏன்னா அவன் பெரியாண்டவன்லாம் எப்படியோ இருந்தார், அந்த அளவுக்கு நம்மளால் இருக்க முடியல. ஆனால் இருந்தாலும் வந்து அதுக்காக பிக்ஷையெல்லாம் ரொம்ப வளர்த்தக்கூடாது, அது ரொம்ப சுருக்கமான பிக்ஷை அது. அதை விட ஏகாதசி உபவாசம் நிர்ஜல உபவாசம். ஏகாதசிக்கு பூர்வத்தில் உபவாசம் இருந்து வழக்கம் இல்லை, பலாரம் பண்ணிப்பார். இவன் ஆசிரமத்து கொண்ட ஆண்டவனா ஆச்சாரியாளான விட்டு பெரியாண்டவன் மாதிரிலாம் அவ்வளோ சுத்தமான இடத்துக்கு நாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லா இல்லை. ஏகாதசியில் அன்னம் மொத்தம் விஷம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம், அதனால் அது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கட்டாயம் உபவாசம். இதை விட கொடுமை என்னென்னா ஏகாதசி உபவாசம் சவண துவாதசி உபவாசம் ரெண்டும் சேர்ந்து ஏதோ நிறைய வைதிகால் இருந்துட்டு தான் இருந்தா. ஆனால் காரியபாரங்களும் இல்லையா ஆண்டவன், எவ்வளவு யாத்திரைக்கு நடுவில் எத்தனை யாத்திரையாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 20 மைல் 30 மைல் யாத்திரையாக இருந்தாலும் ஏகாதசி உபவாசம் சிரவண துவாதசி உபவாசம் பூர்ணமாக இருந்தாலும் நிர்ஜல உபவாசம் அது மாதிரி இருந்தாலும் அது இவ்வளோ சிரமத்துக்கு மேலே இது இந்த பிரதோஷங்கள் வந்ததுன்னா அந்த பிரதோஷத்தில் அன்னைக்கு மௌனம், என்ன பிரதோஷத்தில் மௌனம் மாத்திரம் இல்லை, அதில் இன்னொரு சிரமம் இருக்குது. அதை சொல்கிறேன், கார்த்தால துவாதசியாக இருக்கும், சாயங்காலம் பிரதோஷமாக இருக்கும். கார்த்தால துவாதசிக்கு கார்த்தால சீக்கிரம் 7 மணிக்கெல்லாம் திருவார பாதுகாராதன் ஆன உடனே 7 மணிக்கெல்லாம் ஆகிடும், பிக்ஷை ஆகிடும், பாரணம் ஆகிடும். பாரணம் ஆகிடுதுன்னா திருப்பி அது பிரதோஷ காலத்தில் சாப்பிடவும் கூடாது, மௌனமும் இருக்கணும். பிரதோஷமானது ராத்திரி 9 மணி வரைக்கும் அனுஷ்டிச்சாகும், அதில் பேச மாட்டார். சாயங்காலம் 4:30 மணிலேருந்து பேச மாட்டார், 4:30 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் பேச மாட்டார். அதாவது அரை நாழி அரை ஜாமம் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாமம் அஸ்தமிச்சா விட்டு அப்படின்ற கணக்கு வச்சுப்பார். இந்த சமயத்தில் பேச மாட்டார், இந்த சமயத்தில் சாப்பிடவும் மாட்டார். ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து அப்புறம் சிரவண துவாதசின்னா அதுக்கும் சேர்த்து உபவாசம் இருந்துட்டு அப்புறம் திருப்பியும் மறுநாள் வந்து இப்போ பாரணை பண்ணிவிட்டு அன்னைக்கு அப்புறம் வந்து பிரதோஷம் வேறு இருந்ததுன்னா கேட்க வேண்டாம். இதில் மத்தியானம் வேறு ஒன்றும் எடப்பாறனைக்கும் ஒன்றும் எடப்பாறனை எடுத்துக்க மாட்டார். எடப்பாறனா முடியாது, ஏன்னா யாத்திரையிலலாம் எடப்பாறனையெல்லாம் எதிர்பார்த்துருக்க முடியாது. அதனால் திருப்பியும் ராத்திரி 9 மணிக்கு மேலே இவ்வளவுத்துக்கும் ஒன்றும் ராத்திரி 9 மணிக்கு மேலே என்ன பலகாரம்தான், அதுவும் சொல்ப பலகாரம்தான். அது ஆகார நியமங்களில் பூர்வாச்சாரியாளுடைய நியமங்கள் ஒன்றும் குறைச்சின்றது கிடையாது. அதுவும் பிரதோஷத்தில் மௌனம், பரிபூர்ண மௌனம். இது சாஸ்திரம் எல்லாரையுமே சொல்லியிருக்கு, யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, யாரும் சில பெரியவா வச்சுட்டு இருக்கா. ஆண்டவன் பூர்வாசிரமத்தில் பிரவச்சனங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த போது கூட இந்த இதெல்லாம் வச்சுக்க முடியல. ஆனால் இங்கே ஆச்சாரியன் ஆனதுக்கு பிறகு பிரவச்சனம் கிடையாது, பிரதோஷம் வந்துடுதுன்னா பிரவச்சனம் கிடையாது, ஆகாரம் கிடையாது. எல்லாத்த விட என்றைக்குமே மத்தியானம் தூங்க மாட்டான், அது ஏதோ ஒரு சுபாவம் ஆண்டவனுக்கு. மத்தியானம் தூங்குறதுன்றதே கிடையாது, ரொம்ப 75 திருநட்சத்திரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அசதி என்று வந்தபோது கூட அடியேன் காலக்ஷேமம் பண்ணிச்சே ஆண்டவனுக்கு 81வது திருநட்சத்திரம் ரகசியத்ரிதாரம்னு காலக்ஷேமம் பண்ணச்சேலாம் 81வது திருநட்சத்திரம் 81வது திருநட்சத்திரத்தும் போது கூட அடியவங்களாம் காலத்தால் காலக்ஷேமம் பண்ணிவிட்டு ஒரு மத்தியானம் ஏன்னா ஆண்டவனுடைய பின்மால எழுந்து ஆண்டவனுடைய நீராட்டத்துக்கு கூட போனதுனால அந்த நீராட்டத்தில் ஒரு பெரிய இது, ஆண்டவன் அப்படி காவேரியில் நீராடியாகும், நாங்கள்லாம் பின்னாடி ஒரு 20 அடி தள்ளி நின்று ஆண்டவனுடைய நீராடின தீர்த்தம் அது பெருகி வந்து எங்களுக்கு நீராட்டமாக, எங்களுக்கு நாங்கள் ஸ்நானம் பண்ணும்படியான இது ஒரு பெரிய விலட்சணமான ஒரு கங்கா தீர்த்தம் மாதிரியான கொடுப்பனை. அது சிஷ்யெல்லாம் நிறைய பேர் வருவா, ஆண்டவன் முன்னாடி தீர்த்தமாடினா அந்த தீர்த்தமாடின பெருக்கு காவேரியில் வந்து நமக்கு கிடைக்கணும்னு வருவா. அப்போ தீர்த்தமாடினது அதுக்கப்புறம் காலக்ஷேபமாகி அதுக்கெல்லாம் முடிஞ்ச மாதிரியான ஷார்ட் ஆகிட்டு கொஞ்ச நாய் படுத்துக்கலாம்னு தோணும். அடியவங்களாம் கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடின்னு படுத்துட்டு எழுந்து வந்து பார்த்தோம்னா அதுக்கும் ஆண்டவன் தூங்கியே இருக்க மாட்டார். அப்போ திருவாய்மொழி வியாக்கியானம் எழுதிட்டு இருந்தார், பகவத் விஷயம் வியாக்கியானம் எழுதிட்டு இருந்தார், ஆண்டவன் வியாக்கியானம் எழுதிட்டு இருந்தாகும். திரும்பி அடியவங்கள்லாம் தலையை காட்டுறதை பார்த்துட்டு வாங்க வாங்க காலையில் மத்தியான காலக்ஷேபத்தை ஆரம்பிச்சாகும், மத்தியானம் தூங்க மாட்டார். 81 வயசில் அடியன் பார்த்ததை சொல்கிறேன். அது அப்போ அவள் யாத்திரை அடியன் ரொம்ப யாத்திரையெல்லாம் போனதே கிடையாது. அப்போல்லாம் அடியன் சின்ன வய பையன், படிப்பு அதெல்லாம் இருந்தது, அதனால் இப்படியே இங்கேயே இருந்தாச்சு. ஆண்டவன் யாத்திரைக்கு போனோம், மத்தியானம் தூங்க மாட்டார், எங்கேயும் பாத யாத்திரை. ஒரு இடத்து பாத யாத்திரை, ஆண்டவன் பாத யாத்திரை பாத யாத்திரைன்றத சங்கராச்சாரியார் கூட கொண்டாடி இருக்கார். அதான் அந்த அப்புறம் வரைச்ச சொல்கிறேன். எல்லாத்த விட இன்னொன்று, காசை தொடமாட்டார், பைசாவை கையால் தொடமாட்டார், ரூபா நோட்டை கையால் தொடமாட்டார். ஒரு நாள் ஒரு நாளும் ஸ்நானம்னா ஸ்நானம் பூர்வாச்சாரியால் சொன்ன சாஸ்திரத்தில் சொன்ன ஸ்நானம் தானே ஒழியோ, இந்த எண்ணெய் எண்ணெய்ன்றது தொடவே மாட்டார். என்னைக்காவது ரொம்ப ஜலதோஷம் அப்படின்னா, அந்த ஜலதோஷமாக இருந்ததுன்னா அது கூட தீர்த்தமாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்து கொஞ்சோண்டு அந்த வாசனை, அந்த வாசனை பட்டதுன்னா கொஞ்சம் ஜலதோஷம் குறையும்னு யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்து லேசாக அப்படியே உச்சந்தலையில் ஒரு ஏர்வாட்டி தடவிண்டு உடனே தீர்த்தமாட்டு வந்துடுவார். அது கூட அந்த சில்னஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். அது தைல ஸ்நானம்ன்றதான அந்த ஜோர் அதில் கிடையாது, அது வெறும் இதுதான். அந்த ரொம்ப எப்போவாவது தலைவலி என்னென்ன மருந்து எதுவும் சாப்பிட்ற வழக்கம் கிடையாது, எந்த உடம்பாக இருந்தாலும் சரி மருந்து சாப்பிட்ற வழக்கம் கிடையாது. சன்னியாசிக்கு என்ன மருந்து வேண்டியிருக்கு அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு சன்னியாசிக்கு உடம்பு சரியில்லைன்னா சன்னியாசிக்கு நல்லது தான்றது. அது ஏன் நல்லதா அப்படின்னா உடம்பு அது சும்மா கொழுப்பு வேலையெல்லாம் யோசிக்காது பாருங்க. அதனால் சாஸ்திரம் சொல்லச்சே சன்னியாசியான கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா பேசாமல் படுத்துன்னு இருக்கணும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டான்றது சாஸ்திரம் அப்படியே தான் சொல்லியிருக்கு. உடம்பு சரியில்லைன்னா பெசாமல் பருத்துன்ற ஒன்றும் பண்ணாத அப்படின்னு. அதனால் மருந்து சாப்பிட்ற வழக்கம் கிடையாது, அதனால் இது ஆண்டவனும் மருந்து சாப்பிட்ற வழக்கமே கிடையாது. அப்புறம் அப்புறம் தான் எல்லாம் மருந்தான மருந்து. கடைசியில் ஆண்டவன் ரொம்ப அசக்தியாக போய் அவரால் எதையும் ஒரு உத்தரவு போட முடியாத திசைக்கு ஆகிட்டாரோ இல்லையோ, அப்போ சிஷ்யாலெல்லாம் சேர்ந்து ஏகமாக மருந்தான மருந்து அவர் தலையில் கட்டினா. ஆனால் இருக்கட்டும், அது சிஷ்யாளுடைய அவாள் விட்டு கொடுக்க முடியாது, அதனால அவள் பண்ணிவிட்டான். மருந்து சாப்பிட மாட்டார், யாரானா டாக்டரை கூட்டுன்னு வந்துடுவா, அவர் வந்து பார்த்துட்டு இந்த மருந்து அந்த மருந்துன்னு எல்லாம் மருந்து வாங்கி வச்சா வச்சதோட சரி, ஆண்டவன் தொடர்றதுன்றது கிடையாது. எப்பவும் யார்கிட்டையும் கோவிச்சுக்க மாட்டார், அதிர்ந்து பேச மாட்டார், எப்பவும் மிருதுவாகத்தான் பேசுவார், கோவிச்சுண்டாலும் மிருதுவாகத்தான் பேசுவார். அது மாதிரியாக ரொம்ப ரொம்ப இனிமையான ஆச்சாரியரை சேவிச்சுட்டுருந்தோம், ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரியன். அனுஷ்டானத்தினாலே பூர்வாச்சாரியாளுடையதான அனுஷ்டானத்தை கொஞ்சமும் குறைச்சிக்காத ஆச்சாரியர். ஆச்சாரியாளுடைய அனுஷ்டானத்தில் குறவில்லை, ஆச்சாரியாளுடையதான ஞானத்தை நமக்கு உபதேசம் பண்ணுறதுல குறவில்லை, ஆச்சாரியால் நமக்கு செஞ்சு கொடுத்ததான அந்த சமாச்சரணம் பரநியாசத்தை எல்லாம் கொஞ்சமும் லோபம் இல்லாமல் நமக்கு அனுகிரகிச்சுண்டு, அப்படியே பிரத்யக்ஷமான தெய்வமாக இருந்த இடத்துலே இருந்துட்டு நம்ம சிஷ்யாலெல்லாம் வரவழைக்கணும், அவளே வரட்டும் அப்படின்னு நமக்கெல்லாம் எந்த விதமான சிரமத்தையும் தரக்கூடாதுன்னு தானே சஞ்சாரம் எழுந்தருள், அதுவும் சஞ்சாரம் எழுந்தருளிச்சே சஞ்சார சிரமங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை, கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. அடைய முன்னே சொல்லியிருக்கேன், அந்த அரிய கூடி பக்கமாக எழுச்சே ஆண்டவன் பிம்மால 3 மணிக்கு சஞ்சாரம், அது 2 பக்கமும் வயக்காடு, வயக்காட்டுக்கு நடுவில் ஆண்டவன் இப்போ மாலை எழு கொஞ்சம் கூட ஒரு 15-20 பேரோட போகிறா, அப்படியே எழுந்துட்டு இருக்கச்சு குறுக்க சர்ப்பங்கள், நல்ல நல்ல சர்ப்பங்கள், நல்ல பாம்பு கூட்டம் கூட்டமாக தாண்டி போகிறது. அதை முதலே பார்க்கலை, கிட்டே போன உடனே தான் டார்ச் அடித்து பார்த்துருக்கா, அப்படியே எல்லா பாம்பும் இப்போ திரும்பி எடுத்து டார்ச் வெளிச்சத்தில் எல்லா பாம்பும் அப்படியே படம் எடுத்து கொடுத்து, ஐயோடு சாத்த மரம் தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நமஃ பன்னகனத்தாய வைகுண்டபஜவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்திராய கருத்மதே என்று கருத்மான ஸ்மரிச்சார். ஸ்மரிச்ச அடுத்த க்ஷணத்துல கருத்மான் எங்கேருந்தோ குரல் கொடுத்தார், கேக்கு ஒரு குரல் கொடுத்தார். கொடுத்த மாத்திரத்துல சர்ப்பங்கள்லாம் இருந்த இடம் தெரியாம க்ஷணத்துல ஓடி போயிடுச்சு. அது மாதிரி எத்தனையோ சிரமங்கள், யாத்திரையில பட்ட சிரமங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு சமயம் திருவேந்திரபுரம் சம்பிரோக்ஷணத்துக்காக எழுதியாச்சு, எழுதியாச்சு வந்து சேர முடியல ஸ்ரீரங்கத்திலேருந்து. ஸ்ரீமுஷ்ணத்தில் எழுதியிருந்தாச்சு நாளைக்கு காத்தால் திருவேந்திரபுரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார். பார்த்தா இன்னும் ஸ்ரீமுஷ்ணத்தில் எழுதியிருக்கார், 40 மைல். சரி வரேன் சொல்லியிருக்கண்டா, தேசியன்டா, நம்ம தேசியன் சம்பிரோக்ஷணமா, சரியா நம்ம போவேண்டாமா, நம்ம பெருமாள்லையா தேவதை. திருவேந்திரபுரத்தில் ரொம்ப அபிமானம், திருவேந்திரபுரத்தில் தேசியன் சாத்துவனேன்னு ஒரு விசேஷம்னு ஒன்று நடக்கும். அத்தியன உற்சவம் முடிஞ்சாவிட்டு அதுக்கு அடுத்த நாள் அத்தியன உற்சவம் திருவாயுமொழி சாத்துமராயி ஆழ்வார் திருவடி தொழிலானா அதுக்கப்புறம் ஏற்பா ஒரு நாள் ஆகி அடுத்த நாள் தேசிய பிரபந்த சாத்துமராகும். அந்த தேசிய பிரபந்த சாத்துமர அந்த சமயம் ஒரு நாள் ஒரு சமயம் ஏழு இருந்தாச்சு அத்தியன உற்சவத்துக்கு. அந்த தேசிய பிரபந்த சாத்துமர சேவா காலத்தை கேட்டுட்டு அந்த சேவா காலம் கேட்டு தீர்த்தமாயி கீழே பூமியில் தீர்த்தம் இறஞ்சி கிடக்கிறது. சரி இந்த தேசிய பிரபந்த சேவா காலத்து சாத்துமர தீர்த்தம் இருக்கா, இதில் புழுந்து பரண்டா பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டு வர்றா. என்னவா தேசியன், என்னவா தேசிய பிரபந்தம், என்னவா சாத்துமர, அது மாதிரி ரொம்ப அபிலாஷை. திருவேந்திபுரம்னா ரொம்ப ஆசை. மாசிமகத்துக்கு பெருமாள், மாசிமகத்துக்கு சமுத்திரத்துக்கு வள்ளுவர், மாசிக்கடலாடி மகிழ்ந்து வரவரேன்னு தேசியன் மங்களாசாசனம் பண்ண உற்சவமாச்சே. என்னவா அழகு, என்ன கம்பீரம், தேவநாதன் தேவர்களுக்கெல்லாம் நாசனாக எழுந்துருள்றார் என்று அந்த ஆசையில பெருமாள் பல்லக்கில் காத்தால மாசி உற்சவத்துக்கு எழுச்சி திருவேந்திபுரத்திலேந்து அந்த 7 மைல் மாசிக்கடலுக்காக பெருமாள் அங்கே எழுவார். மாசி மாதத்துக்கு பூர்த்தியாக அந்த தண்டை பிடிச்சுண்டே தொட்டுண்டே எழுதியாச்சு. நம்ம தேவநாதன், நம்ம தேவநாதன், நம்ம தேவநாதன்னு அப்படியே தொட்டுண்டே எழுதியாச்சு. அதுதான் ரொம்ப ஆசை. திருவேந்திபுரம் சம்பிரோஷணத்துக்கு வரணும்னா 40 மைல் தள்ளி இருக்கேன், ஒரே நாளில் 40 மைல் நடந்து வந்துட்டாப்போம். அந்த கஷ்டங்கள்லாம் சொல்ல முடியுமா, எப்படி நடந்து 40 மைல். ஹே, 40 மைல் ரோடால போனா கஷ்டம், வயக்காட்டால இறங்கி இறங்கி போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே குறுக்க குறுக்க எங்கெல்லாம் குறுக்க குறுக்க இறங்கி நடந்து விட முடியுமோ இறங்கி ஓடி ஓடி வந்தா இருப்போம். தேசியனை சேவிக்கிறதுக்கு தேசியன் சம்பரோஷணத்துக்கு நாம இருக்க வேண்டாமா அப்படின்னு ஓடி ஓடி வந்தா இருப்போம். அந்த ஆசிரமத்துல வந்து பாக்குறா திருவடி எல்லாம் ரத்தம், எல்லாம் ரத்தம், மற்றவாள்லாம் செருப்பு போட்டுன்னு வந்துருவா, திருவடியெல்லாம் ரத்தம் ஆண்டவனுக்கு. ஏன்னா யாத்திரை, பாத யாத்திரையை நம்ம மீறக்கூடாது. பாத யாத்திரையான இந்த சந்தர்ப்ப பாத யாத்திரைன்றதான இந்த அனுஷ்டானத்தை நம்ம மீறக்கூடாது அப்படின்னு. எங்கேயும் பாத யாத்திரை, இந்த பாத யாத்திரை சிரமங்கள்லாம் நடந்து போனவாளுக்கு தான் தெரியும். யாத்திரை போயின்னு இருக்குச்சே, ஒரு நாள் பல்லக்கு வேலை பண்ணிட்டு போகிற சிஷ்யம், பல்லக்குன்னா பாதுகாப்பலக்கு, பாதுகைகளை பல்லக்கில் தான் முதல்ல இடம் பண்ணி போயிட்டு இருந்தார். அதுவும் யாத்திரை, நடையாத்திரையாக தான் முதல்ல இருந்தது. அப்போது அந்த சிஷியனை பார்த்து கேட்குறார், என்னடா ரொம்ப சிரமப்பட்டு போயின்னு இருக்கோமே, என்ன எதுக்குடா இவ்வளோ சிரமப்பட்டு யாத்திரையாக போகணும், எதுக்கு இப்படி போகணும், இருந்த இடத்துல இருக்கக்கூடாதா அப்படின்னு. இல்லை இல்லை, அவளுக்கு எதுக்கு சொல்லு, நம்ம எதுக்கு யாத்திரையாக போகிறோம்னு சொல்ல நீ அப்படின்னு சுவாரஸ்யமாக பேசிட்டு போயாகுவோம். யாத்திரையில் ஆண்டவனோட போகிறவாளுக்கு யாத்திரை சிரமமே தெரியாது, அந்த மாதிரி ஆண்டவன் பேசிட்டு போயா. ரொம்ப உற்சாகமான மூர்த்தி இல்லையா, அது அவருக்கு சொல்ல தெரியல பாவம். இல்லை ஆண்டவன் யாத்திரையாக போகிற, அதனால்தான் யாத்திரை அப்படின்னா. ஐயா அப்படி சொல்லாதரா, ஜனங்களுக்கு எல்லாரும் தெரிகிறது, எல்லாத்தையும் தெரிகிறது, ஆனால் ஆச்சாரியனை தெரிஞ்சுக்க தெரியல, உன்னோட ஆச்சாரியன் நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் எல்லாருக்கிட்டையும் போயின்னு இருக்கண்டா அப்படின்னு சொல்லியாச்சான். ஜனங்களுக்கு எல்லாம் தெரிகிறது, ஆனால் ஆச்சாரியனை ஆசைப்படணும்னு தெரியல, ஆச்சாரியன்கிட்ட போய் நம்ம ஜென்மாவை காப்பாற்றிக்கணும்னு தெரியல, எல்லாம் தெரிகிறது ஜனங்களுக்கு. லௌகீகமான சாமர்த்தியங்கள் எல்லாத்தையும் தேடி தேடி சம்பாதிச்சுக்கிறா, ஆனால் ஆச்சாரியால் தேடி சம்பாதிச்சுக்கணும்னு தெரியல. பரவாயில்ல, அவளுக்கு தெரியாட்டா என்ன, நாம் அவளை தேடிண்டு போய் இந்த ஆச்சாரியனை சம்பாதிச்சுக்கோ என்று சொல்லியாவது பார்த்தா அவள் ஆச்சாரியாள்கிட்ட வந்து சேர்ந்து ஆத்மாவை காப்பாற்றிக்க மாட்டாளா, ஜென்மா அவளுக்கு சாஃபல்யம் ஆகாதா அப்படின்னு அதுக்காக சிரமப்பட்டு யாத்திரை போகிறதாம். அந்த திருவள்ளம் தான் யாத்திரை. ஆண்டவனுக்கு பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணதுக்கு காரணம் அந்த திருவள்ளம் தான் யாத்திரை. அப்படி எழுதியாச்சு. வசத்தியான ஆச்சாரியனை நாம் எல்லாம் நேரடியாக சேவிச்சுட்டோம், கிடைச்சார் ஆச்சாரியன் கிடைச்சார். எத்தனை ஜென்மாவிலே எவ்வளவு புண்ணியம் பண்ணினோமோ இப்படியான ஒரு ஆச்சாரியனை நமக்கெல்லாம் பெருமாள் கொடுத்தார். அதனால அந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் விசேஷமாக இந்த சம்பிரதாயத்தை அந்தந்த காலத்திலே தங்களுடையதான சிரமத்தையெல்லாம் பார்க்காம சம்ரட்சித்து கொடுத்த ஆச்சாரியாளுக்கும், அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையிலே பெருமாள் நமக்கு திருக்குழந்தாண்டவனை நமக்கு கொடுத்தாரே, அதனால் எல்லாருக்கும் நாம் தன்யவாதங்கள் சொல்லி நம்ம எவ்வளவுதான் அவளுக்கு நாம் பெருமாள் இடத்துல நாம் இப்படி ஒரு ஆச்சாரியனை கொடுத்தீரே சுவாமி, இப்படி ஒரு ஆச்சாரியனை கொடுத்தீரே என்ற சந்தோஷத்தை எவ்வளவு சொல்லி பார்த்துக்கிறது. அப்படியாக ஆச்சாரியால் நம்ம திருக்குழந்தாண்டவன் அனுபவித்தோம். திருப்பியும் அடுத்த வாரம் மேலே தொடர்ந்து சொல்லிக்கலாம். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.
அடியன் சுவாமி, அடியன் ரொம்ப ஆச்சரியமான இதை அனுபவம் சொன்னேன் அடியன்.